ஆண்டவராயிருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளாக இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் நான்கு பேரினுடைய அன்பு வாழ்த்துக்களை. இந்த 34வது ஆவிக்குரிய மாநாட்டின் முதலாம் நாளின் இரண்டாவது நிகழ்ச்சியின் தருணத்தில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இப்பொழுது குழு கலந்தாய்வு பேனல் டிஸ்கஷன் எனப்பட்ட நிகழ்வுக்குள்ளாக நாம் அனைவரும் கடந்து செல்ல இருக்கிறோம். பொதுவாக இந்த பேனல் டிஸ்கஷன் என்கிற நிகழ்வுக்கு நாம் அனைவரும் புதியவர்கள் அல்ல. இது போன்ற நிகழ்வினை கன்வென்ஷனில் பல முறை நாம் பங்கெடுத்து அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஒரு கன்வென்ஷனுக்கு என்று இந்த குழு கலந்தாய்வில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்டியன் லிபர்டி, கிறிஸ்தவ சுயாதீனம். இந்த கிறிஸ்தவ சுயாதீனம் என்கிற இந்த ஒரு தலைப்பை கொண்டு ஆதார வசனம் ஒன்று நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதம் வாசிப்புக்கென்று காணப்படக்கூடிய சகோதரிகள் இப்பொழுது அந்த ஆதார வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு நாம் கேட்டுக்கொள்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5:1.
ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள்.
அப்போஸ்தல் பவுல் அவர்கள் கலாத்திய சபைக்கு சொல்லப்பட்ட இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு கிறிஸ்தவ சுயாதீனம் என்கிற தலைப்பில் 5 கேள்விகள் நமக்கு தொகுக்கப்பட்டிருக்கு. அந்த 5 கேள்விகளினுடைய லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். சபையார் முதலாவது அதனை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். முதல் கேள்வி, கிறிஸ்தவ சுயாதீனம் பற்றின முதல் கேள்வி, சுயாதீனம் என்றால் என்ன, அது நமக்கு எப்படி கிடைத்தது, மற்றும் சுயாதீனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதின் நோக்கம் என்ன. 2வது கேள்வி, 1 பேதுரு 2:16 சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக பயன்படுத்துவது என்பதனை விளக்கவும். 3வது கேள்வி, நமக்கான சுயாதீனத்தை சரியாகவோ அல்லது தவறாகவோ நாம் பயன்படுத்திடுவதற்கு வாய்ப்புள்ள காரியங்களை கீழ் கொடுக்கப்பட்டுள்ள நடைமுறை வாழ்க்கையின் நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு விளக்கவும். ஒருவேளை அந்த கீழ் கொடுக்கப்பட்டுள்ள நடைமுறை காரியங்கள் தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை மற்றும் ஊழியங்கள். 4வது கேள்வி, சுயாதீனத்தை நாம் தவறாக பயன்படுத்தினால் நமக்கு வரும் நஷ்டங்கள் என்ன. 5வது, கிறிஸ்து மூலம் நமக்கு கிடைக்கப்பெற்ற சுயாதீனத்தை சரியான வகையில் பயன்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், மற்றும் அவ்வாறு சரியாக பயன்படுத்தினால் கிடைக்கப்பெறும் ஆசீர்வாதங்கள் என்ன. சோ சபையாராக இருக்கிற நாம் கவனிக்கிறோம், இந்த தலைப்பில் இந்த 5 கேள்விகள் இப்பொழுது விவாதிக்கப்பட இருக்கிறது. முதலாவது, இந்த குழு கலந்தாய்வுக்கு என்று கடந்து வந்திருக்கிற மேட்டுப்பாளையம் ஐக்கியத்தை சார்ந்த சகோதரர் ஸ்டீபன், தாம்பரம் ஐக்கியத்தை சார்ந்த சகோதரர் இமானுவேல் ஜேக்கப், மற்றும் சென்னை ஐக்கியத்தை சார்ந்த சகோதரர் ரகுநாதன், உங்கள் மூவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரியப்படுத்தி கொண்டு இப்பொழுது நம்ம நேரடியாய் கேள்வியின் தியானத்தை நோக்கி கடந்து போகலாம். முதல் கேள்வி எடுத்துக்கொள்வோம் சகோதரர்களே. முதல் கேள்வி 3 பிரிவுகளாக இருக்கு. அதில் முதல் பிரிவு, வாட் இஸ் லிபர்ட்டி, சுயாதீனம் என்றால் என்ன. ஸ்டீபன் பிரதர், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிரலாம்.
தேங்க்யூ பிரதர். சபை அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்தவ சுயாதீனம் என்கிற தலைப்பில் நம்ம தியானம் செய்கிற இந்த முதலாவது கேள்வி, சுயாதீனம் என்றால் என்ன. இந்த காலகட்டங்களில் சுயாதீனம் என்கிறதனுடைய புரிதல் எவ்வளவு தூரம் ஒரு தவறாக இருக்கிறது என்பதை நம்ம கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிக்கு, ஸோ நம்ம பொதுவாக இந்த சுயாதீனம் என்கிற ஒரு அர்த்தம் நம்ம கவனிக்கும் போது, தன்னிச்சையாக எதையும் செய்யக்கூடிய ஒரு உரிமை பெற்றவராக எண்ணுகிற ஒரு நிலை. எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், சுதந்திரத்தன்மையோடு எந்தவித கட்டுப்பாடும் இல்லாத ஒரு அர்த்தங்களை பொதுவாக ஜனங்கள் அங்கே புரிந்து வைத்திருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் லிபர்ட்டி என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் அநேக முறை பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தை மூல பாஷையில் அநேக விதமான வார்த்தைகளையும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக நம்ம வாசித்த இந்த ஒரு ஆதார வசனம், கலாத்தியர் 5 முதல் வசனத்தில் குறிப்பிடப்படுகிற அந்த லிபர்ட்டி, அந்த சுயாதீனம் என்கிற வார்த்தையினுடைய மூல பாஷை வார்த்தை நம்ம கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும். அது நம்ம அங்கே பார்க்கும் போது கிரேக்க வார்த்தை நம்ம ஸ்கிரீனில் அதை பார்க்கலாம். G1657 அந்த வார்த்தை எல்யூத்தீரியா என்கிற அந்த ஒரு வார்த்தை. ஸோ இந்த எல்யூத்தீரியா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குரிய விளக்கம் நம்ம கவனிக்கும் போது, எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் அப்படிங்கிற நிலைகளை கடந்து கிறிஸ்தவ சுயாதீனத்திற்கு விளக்கம் என்று பார்க்கும் போது, அங்கே அது ஒரு சுதந்திரம். ஆனால் அந்த சுதந்திரம் எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் என்று சொல்லி அங்கே அர்த்தப்படுத்தி காணப்படுகிறது அப்படின்னா, முறையான சுதந்திரம், அல்லது ஒரு உரிமையுடன் கூடிய ஒரு சுதந்திரம், அல்லது முக்கியமாய் ஒழுக்கமான ஒரு சுதந்திரம். அதுதான் நம்ம பார்க்கணும்.
தேங்க்யூ புதர். சுயாதீனம் என்பது நாம எப்படினாலும் இருக்கலாம், எப்படினாலும் வாழலாம், அதற்கான ஒரு சுதந்திர நிலை என்பது சுயாதீனம் என்பதை வைத்து உங்களுடைய பகிர்வின் சுருக்கங்கள் இருக்கு. ஓகே, உங்க முயற்சிக்கு நன்றி. ஒருவேளை இதே கேள்வி சகோதரர் ரகுநாதன் உங்ககிட்ட முன்வைத்தால், சகோதரர் ஸ்டீபன் அவர்கள் சுயாதீனம் என்றால் என்ன என்பதற்கு அது ஒரு சுதந்திரம். ஒருத்தர் அவரோட வாழ்க்கையை எப்படினாலும் வாழலாம், அப்படிப்பட்ட ஒரு விடுதலை அப்படின்ற கோணத்துல கருத்து வைக்கிறாரு. உங்களுடைய பார்வை
என்ன? வணக்கம். சுயாதீனம் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கும்போது, அதுல முக்கியமா கிறிஸ்தவ சுயாதீனம் அப்படின்னு கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது, இதுக்கு சில அகராதியில சில விளக்கங்கள் வந்து நம்ம வந்து நிறைய கொடுக்கலாம். பட் இது எல்லாத்துக்கும் மேல நம்ம வச்சிட்டு இருக்கக்கூடிய பைபிள் சில விஷயங்கள் நமக்கு புரியாத போது ஆர்சி பைபிளை நம்ம பார்க்குறோம். அப்படி நம்ம ஆர்சி பைபிளில் நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 1 Corinthians 9:1 தன் உரிமை அப்படின்னு கூடிய விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, பயன்படுத்தியிருக்கிறாங்க.
தன் உரிமை
அவருக்கான தன் உரிமை அப்படின்றார். அதே மாதிரி 1 Peter 2:16 அதே ஆர்சி பைபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, விடுதலை சுதந்திரம் அப்படின்னு கூடிய வகையில் என்ன பண்ணிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா அடிமைப்படாத ஒரு நிலைமை, அடிமைப்படாத ஒரு நிலை,
எந்த ஒரு கட்டுப்பாடு
எதுக்குமே கிடையாது,
எந்த ஒரு அதிகாரம் இதற்கு உட்படாத ஒரு நிலை வந்து ஒரு சுயாதீனம் அல்லது தன்னுரிமை பெற்ற நிலை அப்படின்னு நீங்க சொல்ல வரலாம் இல்லைங்களா. நன்றி உங்க முயற்சிக்கு. பிரதர் இமானுவேல் ஜேக்கப் அவர்களிடத்துல இதே கேள்வியை முன்வைத்தார், வாட் இஸ் லிபர்ட்டி? இதற்கு உங்களுடைய கருத்து, இந்த இரு சகோதரர்கள் பகிர்ந்தது போக ஏதேனும் புது இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்பிட்டீங்கன்னா சொல்லலாம்.
சகோதரர்கள் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். இந்த லிபர்ட்டியை குறித்து ஒருவேளை நம்ம ஆதார வசனத்தை பார்த்ததான வசனம் மற்றும் வேதத்துல அநேக பகுதிகளை நம்ம பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை ஸ்டீபன் அவர்கள் 1657 கிரீக் வேர்டை அவங்க சுட்டி காட்டினாங்க. நம்ம சுட்டி காட்டு ஜியில 1658 அப்படின்றதான ஒரு வார்த்தை இருக்கு. அது எல்யூதெரோஸ் அப்படின்றதான ஒரு வார்த்தை இருக்கு. எல்யூதெரோஸ் 1658. இந்த 1658 அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நாட் பவுண்ட் பை அன் ஆப்ளிகேஷன், எவ்விதமான கடமைகளுக்கும் உட்படாத படிக்கு சுதந்திரமாக இருக்கக்கூடியவர். ஸோ அவர் மீது எவ்விதமான கடமைகளோ கட்டுப்பாடுகளோ இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான் இந்த லிபர்ட்டி அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். இது புதிய ஏற்பாட்டில்
அநேக இடங்கள்ல இந்த 165 என்ற வார்த்தை அங்க குறிக்கப்பட்டிருக்குது. இது அப்போஸ்தலர் பவுல் இதை பத்தி பேசுவதற்கு அநேக காரணங்கள் இருக்கு, ஏன் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு அப்படின்ட்டு அதை நம்ம பின்னாடி
பார்க்கலாம். மனோஜ் ஜேக்கப் பிரதர், இப்ப நீங்க சொல்லும் போது கடமை சொல்றீங்க, பிரதர் சொல்லும் போது எந்த ஒரு அடிமைத்தனம் இல்லாத நிலைன்னு சொல்றாரு. கொஞ்சம் ரெண்டு வார்த்தைகளுக்கும் வேறுபட்டு நிக்கிற மாதிரி இருக்கு கருத்து. கடமைக்கு உட்படாத நிலையை சுயாதீனம் என்று சொல்ல முடியுமா?
அதாவது அவர் மீது எவ்விதமான கட்டுப்பாடும் கிடையாது. அதாவது நான் கீழ்ப்படிஞ்சே ஆகணும், இப்படி செஞ்சே ஆகணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமையில அவர் கட்டப்பட்டாத ஒரு நிலைமை தான் வந்து சுயாதீனம்.
அந்த கட்டுப்பாடு இல்லைன்றது ஏற்புடைய வார்த்தையா இருக்கு, அதை நம்ம எடுத்துக்கிறோம். நன்றி உங்க முயற்சிக்கு. சுயாதீனம் என்றால் என்ன? முதல் கேள்வியில ஒரு முதல் பாகத்தை நம்ம எளிமையா கடந்து போயிருக்கோம். கண்டிப்பா நம்ம நம்பலாம், இந்த ஒரு வேத மாணவர்களின் ஐக்கியத்திற்குள்ள இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிற நம்ம எல்லோருக்குமே சுயாதீனம் என்ற வார்த்தை வந்து நல்ல பழக்கப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தையின் அர்த்தம் யாரும் புரியலன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த ஒரு குழு கலந்தாய்வின் தலைப்பே இதுவாக இருப்பதினால ஒரு ஆரம்பம் இருக்கணும், அதற்காக பார்த்துட்டோம். அந்த முதல் கேள்வியிலே ஒரு இரண்டாவது பகுதி இருக்கு, அதுவும் கேள்விதான். சகோதரர் ரகுநாதன் அவர்கள் அதற்கு நீங்க வாய்ப்பு எடுக்கலாம். சுயாதீனம் இன்னைக்கு நமக்கு இருக்கு, கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி கிடைச்சு?
ஒரு அருமையான கேள்வி. இந்த சுயாதீனம் அப்படின்ன கூடிய விஷயத்துல நம்ம ஆழமா தியானிக்க போது முதல்ல நம்மள வந்து தேவன் மாதாமை படைக்கும் போதே என்ன பண்ணியிருக்காருனாக்கா அவருடைய சகல குணலட்சணங்களும் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார்.
ஆதாம் முதல் மனுஷனாயிருக்கிற
ஆதாமுக்குள்ளே கொடுத்திருக்கிறார். இப்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களுக்கு நம்ம கவனமா பார்த்தோம்னாக்கா ஸ்லைடு 1 அதுல ரொம்ப தெளிவா சகோதரருடைய எழுத்துக்கள்ல நம்ம பார்க்கும்போது புது சிஷியின் இலக்கு நான் பேஜ் நம்பர் 24 என்ன சொல்றாருன்னா தேவன் ஆதாமை படைக்கும் போது அவருக்குள்ள குணலட்சணங்கள் எப்படி கொடுத்தாரோ அந்த குணலட்சணங்களோட இந்த சுயாதீனம் அப்படின்னு கூடிய ஒரு குணலட்சணத்தையும் என்ன பண்ணியிருக்காருங்களாம் கூட கொடுத்துருக்காராம் தேவன். இப்படிதான் சகோதரர் சொல்ற. ஆனா அந்த குணலட்சணத்தை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதாமனுடைய கீழ்ப்படியாமைனாலே அதை இழந்துட்டோம். ஆனா இழந்து போன அந்த கீழ் சுயாதீனத்தை மறுபடியுமாக நம்முடைய கர்த்தரேசனுடைய புண்ணியத்தினால அவருடைய ஈடுபலியின் கிரயத்தினால நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மறுபடியும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்படி கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சுயாதீனத்தை நம்ம இது கிறிஸ்துவுக்குள்ளான சுயாதீனம்
மூலமா கிடைச்சதுனால கிறிஸ்துவுக்குள்ளான
சுயாதீனம். அப்ப அந்த கிறிஸ்துவுக்குள்ளான சுயாதீனத்தை தான் இப்ப நம்ம எல்லாரும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு கூடிய கவனத்தோட நம்ம தொடர்ந்தோம்.
சாரி பிரதர், கொஞ்சம் உங்ககிட்ட கிராஸ் பண்ணி கேட்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான சுயாதீனம் கிறிஸ்து மூலம் கிடைத்தது அப்படின்னு சொன்னா எப்படி கிடைச்சிருக்கும் கிறிஸ்து மூலம்?
இப்போ நம்ம வந்து உண்மையான சத்தியத்தை கேட்டு கிறிஸ்து மூலம்தான் தேவனோட நல் மனசாட்சி உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறாரோ அவருடைய சரீர அங்கமா இருக்கக்கூடிய நமக்கும் அது பொருந்தக்கூடியதா இருக்கு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளான அந்த சுயாதீனம் தான் நமக்கு கிடைச்சிருக்குது.
ஓகே, நன்றி உங்களுடைய முயற்சிக்கு. நீங்க சொன்னதை நம்ம போர்வைப்படுத்தி பார்க்கும்போது தேவன் மனுஷனை படைக்கும் போதே அவரோட சாயல்ல படைத்திருக்கிறார். சோ தேவன் சுயாதீனம் உள்ளவர், அவர் யார் ஒருத்தர் கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய நிலையில அவர் இல்லை. ஏன்னா அவர் தேவன், அவரோட சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனும் சுயாதீனம் உடையவராய் இருந்தாரு. ஆனா பாவத்து நிமித்தம் அதை இழந்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம சுயாதீனம் உள்ளவங்களா இருக்கிறோம்னா அது இயேசு கிறிஸ்துவோட பலியின் புண்ணியம், அவருடைய பல வகையான ஊழியங்கள் இதன் மூலம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ல வரீங்க. நன்றி உங்க முயற்சிக்கு. இமானுவேல் ஜேக்கப் பிரதர், இதே கேள்வி உங்களிடத்துல முன் வச்சா நமக்கு சுயாதீனம் எப்படி கிடைச்சிச்சு என்பதை பற்றி நானும் பிரதர் ரகு அவர்களும் பேசி கொண்டிருந்ததை கவனிச்சிருக்கிறீங்க. இது போக உங்கள் தரப்புல ஏதாவது கூடுதல் தகவல் இருக்கா?
கூடுதல் தகவல் அப்படின்னு சொல்கிறப்ப ஒருவேளை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது கிடைக்காம இருந்ததான சூழல் அப்படின்றது ஒன்று இருந்திருக்கு அப்படின்ட்டு நமக்கு அங்க இன்டைரக்டா ஒரு பொருள்படுது. அதாவது ஒருவேளை சகோதரர் சொன்னது போல ஆதாம் தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார், ஆனால் பாவம் அப்படின்ற வந்த பொழுதும் அப்புறம் சபையினுடைய காரியங்கள்ல இருண்ட யுகம் அப்படின்னு ஒரு சூழல் வந்த டார்க் ஏஜஸ்ல வந்து அந்த சுயாதீனம் முழுமையுமாக தனிப்பட்ட நபர்களிடம் இருந்து பறிக்கப்பட்டதாக இருந்துச்சு.
ஆனால் எப்பொழுது ஒருவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை உள்வாங்கக்கூடியவராய் சத்தியத்திற்கு செவி சாய்க்கக்கூடியவராக இருக்கிறாரோ அப்பொழுது கர்த்தர் இயேசு மூலமாக அவருடைய ஈடுபடின் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு டாக்டர்களா பார்க்கும்போது ஒருவேளை ரோமன்ஸ் சாப்டர் 8-2 ரோமர் 8:2 பார்க்கின்ற போது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அப்படின்னு பார்ப்போம். சோ நமக்கு இப்ப கிடைத்திருக்கக்கூடியதான் இந்த சுயாதீனம், அது கர்த்தருடைய புண்ணியத்தின் மூலமாக இந்த சுவிசேஷ யுகத்துல அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது கிடைக்கக்கூடியதாக அது அங்க
இருக்கு. உங்ககிட்டயே நம்ம கொஞ்சம் கிராஸ் பண்றோம். சுவிசேஷ யுகம் கர்த்தருடைய புண்ணியத்தினால சொல்றீங்க. பொதுவா சுவிசேஷ யுகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்களை இப்ப நம்ம காலகட்டம் இந்த சுவிசேஷ யுகத்தின் கடைசி காலகட்டத்தை பிரிக்கும் போது ஒரு உண்மை சத்தியத்தின் பாதைக்குள்ள இருக்கிற ஜனங்கள்னு ஒரு வகுப்பாடு இருக்கு. அந்திகிறிஸ்த அமைப்பு பெயர் சபை வகுப்பார்னு இருக்கிறோம். இந்த சுயாதீனம் என்பது இந்த ரெண்டு வகுப்பாருக்கு நடுவுல எப்படி வேறுபடும், இல்ல ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தானா?
அதாவது கிறிஸ்து மூலமாய் கிடைக்கப்பட்ட சுயாதீனம்ன்றது ஒண்ணு இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த இருண்ட யுகம் அப்படின்னு வந்த பொழுது பெயர் சபை அமைப்புகளோ அந்திகிறிஸ்த அமைப்புகளோ அவர்களுடைய காலங்கள்ல இது முழுமையுமாக மறைக்கப்பட்டதான ஒரு காரியமாக இருந்துச்சு. சுயாதீனம் பிடுங்கப்பட்டதான ஒரு நிலைமையில தான் கிறிஸ்தவர்களானது இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற பொழுது அநேக கிறிஸ்தவ சபைகள் அப்படிதான் இருக்கு. யார் ஒரு போதகராக இருக்கிறாரோ அவர் தான் எல்லாம் தன்னாட்சியாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். சோ சத்தியம் அல்லது கிறிஸ்து மூலமாய் நம்ம பெறக்கூடியதான எல்லா ஆசீர்வாதங்களும் மறைக்கப்பட்டதான ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஆனா இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்கின்ற பொழுது எந்த அளவுக்கு சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாக நம்ம வருகிறோமோ, எந்த அளவுக்கு சத்தியம் நமக்குள்ளார உள்வாங்குறோமோ அந்த அளவுக்கு, அதான் சொல்றாரு இல்லைங்களா, சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்றாரு இல்லைங்களா. அப்ப சத்தியம் நமக்குள்ளார வர வர இந்த அடிமைத்தனம் இந்த கட்டுப்பாடு அதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலையானது கிடைக்கும்.
இப்போ ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் லிபர்டி, ஒரு சரியான அல்லது ஒரு முழுமையான கிறிஸ்தவ சுயாதீனம் என்பது அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அது சரியா?
அது நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா கர்த்தருடைய வசனம் நமக்கு அதான் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும். இன்னொரு வசனம் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பிட்டால் அப்படின்ட்டு.
நன்றி பிதர். இதை கேள்வி சகோதரர் ஸ்டீபன் அவர்கள், இந்த இரு சகோதரர்கள் கொடுத்த தகவல் போக இதையும் கூடுதல் தகவல் இருந்தால் நீங்கள் பகிரலாம்.
தேங்க்யூ பிதர். நம்ம ஒரு வசனம் நம்ம ஆதாரமாக குறிப்பிடுகிறோம்.
சகோதரிகள் இருக்கிறாங்க, வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா வாசிப்பாங்க.
இரண்டு கொரிந்தியர் 3:17 வசனம், 2 Corinthians 3:17.
கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு.
இந்த வசனம் நம்ம ஆதாரமாக பார்க்கும் போது கர்த்தருடைய ஆவி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஆவி ஆங்கிலத்துல இந்த வசனத்தை நம்ம கவனிக்கும் போது இது லிபர்டி, இது கிறிஸ்துவின் மூலம் அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்கு கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கப்பட்டிருக்க ஒரு சுயாதி.
ஓகே, நன்றி சகோதரர்களே. இந்த ஒரு கேள்விக்கு இந்த கருத்துக்கள் விளக்கங்கள் போதுமானதா இருக்கும் நினைக்கிறோம். அது நமக்கு எப்படி கிடைத்தது என்பதுல கொஞ்சம் நல்லவே தகவல்கள் சகோதரர்கள் மூலம் கிடைச்சிருக்கு. யாரேனும் இன்னும் கூடுதலா தகவல் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? அது நமக்கு எப்படி கிடைத்தது என்பது பற்றி பிரதர் ரகுநாதன் ஏதேனும் தகவல் ஆட் பண்ண விரும்புறீங்களா? முதல் கேள்வியின் இரண்டாவது பாகம் பற்றி சொல்லலாம்.
இல்ல, அது நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கூட விஷயங்கள் வந்து நம்ம தெளிவா சொல்லிட்டோம். தேவர் வந்து அந்த குணலட்சணத்தோட சேர்த்து கொடுத்தத நம்ம ஆதாம் இழந்துட்டாரு. அது கர்த்தர் இயேசு மூலமா அவரோட என்ன பண்ணப்பட்டிருக்கு, நமக்கு கிடைக்க நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சுயாதீனம், அது உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கக்கூடிய நம்ம கர்த்தருக்குள்ளாக தான் அதை பயன்படுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்குது அப்படின்னு கூடிய விஷயத்தோட
இல்ல, அதை பத்தி நம்ம அடுத்த பார்ட் வந்துடலாம். முதல் கேள்வியிலேயே மூன்றாவது ஒரு சின்ன கேள்வி இருக்கு, கிளை கேள்வி. சுயாதீனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதின் நோக்கம் என்ன? இமானுவேல் ஜேக்கப் அவர்கள் வாய்ப்பெடுக்கலாம். முதல் கேள்வியின் இந்த மூன்றாவது சப் கொஸ்டின்ஸ்க்கு உங்க தரப்பு கருத்து.
சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டாக நம்ம பிரிக்க முடியும். ஒண்ணு என்ன அப்படின்னாக்க, இது வந்து நம்முடைய சுய ரட்சிப்புக்காக, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், இனிமேல் இந்த ஜீவிதம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும்னாக்க நம்ம எப்படி இருக்கணும், அப்போ இந்த மாதிரி நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்குவதற்கு நேராக நம்ம எப்படிப்பட்டவர்களாய் ஜீவிக்கணும் அப்படின்றது அப்ப தனிப்பட்ட ரட்சிப்பு சம்பந்தமான விஷயம். அப்ப நம்ம கொடுக்கப்பட்டிருப்பது நோக்கம் நம்பர் ஒன் நம்முடைய சுய ரட்சிப்புக்காக அல்ல, தனிப்பட்ட நம்முடைய ஓட்டத்திற்காக அது அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் விளக்கணும் அப்படின்னாக்க, சகோதரர் ரசல் அவங்க எழுத்துக்களை நான் பார்க்கின்ற போல பிரதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த சுயாதீனம் மீண்டுமாக நம்ம கட்டுப்பாடு பண்ணுவதற்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அப்படி என்றால் ஒருவேளை நமக்கு சத்தியம் கொடுத்த சகோதரர்களும் ஒருவேளை வரக்கூடிய காலத்தினுடைய கட்டாயத்துல அவர்கள் வழிவிலகி செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், அந்த போக்குல நீங்க போயிடாம நீங்க அவனவன் தான் இருக்கிற நிலைமையில நிலைத்து நிற்கணும் அப்படின்னாக்க இந்த சுயாதீனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதற்கு தான் அந்த தனிப்பட்ட ஓட்டம் அதனுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ தனிப்பட்ட ரட்சிப்புக்காக சுய ரட்சிப்புக்காக அது கொடுக்கப்பட்டதாக இருக்கு, நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த சுயாதீனம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது நோக்கம் என்னன்னாக்க, நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கான எடிஃபிகேஷன், எடிஃபைங் ஒன் அனதர், ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புவதற்கு ஏதுவாகவும் இந்த சுயாதீனமானது நமக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கு. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான நோக்கத்தை நம்ம அங்கே பார்க்கணும்.
ஓகே, நல்லது. உங்களுடைய கருத்துக்கள் இரண்டு கோணத்தில் இருக்கு. ஒன்று சொந்த ரட்சிப்பு, இன்னொன்று ஊழியங்கள் அல்லது மற்றவங்களுடைய ரட்சிப்புக்கான பயன்பாடு. சகோதரர் ஸ்டீபன் அவர்கள், இதே கேள்வி ஒருவேளை உங்களிடத்துல முன்வச்சா, பிரதர் இமானுவேல் ஜேக்கப் அவர்கள் சொன்ன கருத்திலிருந்து உங்ககிட்ட சில கேள்விகள் எக்ஸ்ட்ரா கேட்கிறோம். ஏன் நம்மளோட சொந்த ரட்சிப்பினுடைய பாதுகாப்புக்கு அல்லது சொந்த ரட்சிப்புக்காக இந்த சுயாதீனம் என்ற ஒன்றை தேவன் நமக்கு கொடுக்கிறார்?
சுயாதீனத்தினுடைய பொதுவான விளக்கம் நம்ம முன்பு பார்த்தோம். அதே போல ஆவிக்குரிய வகையில இதனுடைய அர்த்தம் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு முறையான, ஒரு ஒழுங்கான, ஒரு சுதந்திரமாக இது காணப்படுகிறது. அப்ப இந்த சுயாதீனத்தை தேவன் நமக்கு அங்க ஆதாமுக்கு ஆரம்பத்துல கொடுத்த போது, அதில் அவர் பரீட்சையின் போது அவர் விழுந்து போயிட்டார். அவர் சொந்த முடிவு எடுக்கிறதுல அவர் தவறி போனார். சோ இது, இந்த பரீட்சை இந்த காலகட்டங்களில் புது சிருஷ்டிகளாகிய நமக்கும் அங்கே கிடைக்க பெற்றிருக்கிறது. அப்படிங்கிற போது இந்த ஒரு கடைசி காலகட்டங்களில் இந்த சுயாதீனத்தை கொண்டு என்னுடைய பிள்ளைகள் எப்படியாக தங்களுடைய ரட்சிப்பை நிறைவேற்றப் போகிறார், இந்த பரீட்சையில நிற்பதற்கு இவர்கள் எப்படி இந்த பரீட்சையை, இந்த சுயாதீனத்தை கொண்டு மேற்கொள்ள இருக்கிறார்கள், சோ இந்த ஒரு காரணம் நம்ம அங்க பார்க்கிறோம். கூடுதலா இந்த கேள்வியோடு நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கும் போது கொடுக்கப்பட்டிருப்பதன் நோக்கம், சகோதரருடைய எழுத்து நம்மளுக்கு ஒரு அருமையாக அங்க ரீப்ரின்ஸ்ல நம்ம பார்க்கிறோம். நீதியின் வரம்புகளுக்கு உட்பட்டு எல்லாரும் சுயாதீனத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது தெய்வீக நோக்கமாக அங்கே இருந்தது என்று சொல்லி அங்கே சகோதரர் குறிப்பிடுகிறார். சோ அப்ப இந்த சுயாதீனத்தை வைத்து பரீட்சையின் சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படும் போது எந்த அளவுக்கு ஆவிக்குரிய குணலட்சணங்களை காத்து அவைகளை நம்ம அந்த சுயாதீனத்தை சரியான வகையில பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்துவதற்கு, சொந்த ரட்சிப்பை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு ஏதுவாக
இருக்கு. தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசலாம். சகோதரர் ரகுநாதன் அவர்கள், சுயாதீனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதின் நோக்கம் பற்றி இரண்டு சகோதரர்கள் பேசினாங்க, குறிப்பா சொந்த ரட்சிப்பு, ஊழியம் மற்றும் தேவன் வந்து அவரோட நீதிக்கு உட்பட்டு நம்ம நடக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. நம்ம அப்படிப்பட்டவர்கள் தானா என்பதை அறிவதற்கு இது தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க என்ன
சொல்றீங்க? இப்ப ரெண்டு பேர்கிட்ட கேட்ட கேள்வியில ரொம்ப அருமையா பதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும் அப்படின்னா, நம்ம எப்போ உடன்படிக்கைக்குள்ள வர்றோமோ, எபிரேயர் 10:7 சொல்ற மாதிரி, இதோ உங்களுடைய சித்தப்படி ஆக கடவுதுன்னு சொல்ல நம்முடைய கர்த்தர் இயேசு எப்படி தன்னை வந்து அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள வந்தாரோ, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்படின்னா இப்ப நமக்கு கர்த்தர் மூலமா கிடைக்கப்பெற்ற சுயாதீனம் ஆகட்டும் அல்லது மற்ற தாளந்துகள் ஆகட்டும், மற்ற குணலட்சணங்கள் ஆகட்டும், இது அத்தனையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அர்ப்பணிச்சு பலி செலுத்துவதற்காகத்தான் இது எல்லாத்தையும் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது தான் அந்த சுயாதீனத்தை சரியான வகையில நம்ம பயன்படுத்தணும்ன்றதுக்காகத்தான் தேவன் அங்க கொடுத்துருக்கிறார்தான்.
கண்டிப்பா புதர், பலி செலுத்துவதுன்ற வார்த்தை நீங்க பயன்படுத்திட்டீங்க. பொதுவா இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய ஒரு அழைப்பு அல்லது ஒரு அர்ப்பணிப்பே அப்படிப்பட்டது. ஆனாலும் அந்த பலி என்பது ஆரம்பத்தில் நம்ம பேசின மாதிரி, சுயாதீனம் என்றால் என்ன, ஒரு கட்டுப்பாடு, ஒரு அதிகாரம், ஒரு அடிமைத்தனம் இதற்குள் இல்லாமல் ஒருத்தர் லிபர்ட்டியா இருக்கிறது, விடுதலையா இருக்கிறதுன்னு பார்க்கணும். கண்டிப்பா இப்ப பலி செலுத்துறதுனாலும் நீங்க சொல்ற மாதிரி தான், அது வாலண்டியரா வரும், தானாக முன்வந்து தேவனுக்கு என்று அவர் சித்தத்துக்கென்று பலி செலுத்தணும்.
லிவிங் சாக்ரிஃபைஸ்.
அப்படி அவங்க செய்யறாங்களா இல்லையா என்பதை சரியா அறிவதற்கு சுயாதீனம் ஒன்று வழி என்பது சகோதரர்களா இருக்கிற நீங்க சொல்வதில் இருந்து புரிகிறது. ஓகே, நன்றி சகோதரர்களே. இப்ப நம்ம முதல் கேள்வி கடந்து வந்திருக்கிறோம். சுயாதீனம் என்றால் என்ன? அது நமக்கு எப்படி கிடைத்தது? அது நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதின் நோக்கம் என்ன? பார்த்து முடிச்சிருக்கிறோம். நாம் இப்பொழுது இரண்டாம் கேள்வி நோக்கி கடந்து போகலாம் என நினைக்கிறோம். சகோதரர்கள், முதல் கேள்வி குறித்து ஏதேனும் கருத்துக்கள் சொல்வதற்கு விரும்புறீங்களா? போதுமானதா இருக்கும் என்பது நமது பார்வை. நன்றி. இப்ப இரண்டாவது கேள்வி, வசனம் வாசிச்சிடலாம் சகோதரிகள். 1 பேதுரு 2:16 1 பேதுரு 2:16 சகோதரிகள் வாசி.
சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்கணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள்.
ஆம், இந்த ஒரு வசனத்தின்படி சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக பயன்படுத்துவது அப்படின்னா பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பது போல அப்போஸ்தல் பேதுரு அவர்கள் குறிப்பிடுகிறாரு. அப்ப இது எப்படி நடக்கலாம்? ஒருத்தர் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக எப்படி பயன்படுத்த முடியும்? இதை பத்தின டீடைல் தேவை. இதான் இரண்டாவது கேள்வி. ஸ்டீபன் பிரதர், நீங்க இந்த வாய்ப்பு எடுக்கலாம்.
நன்றி பிரதர். இந்த இரண்டாவது கேள்வி 1 பேதுரு 2:16 படி சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். சோ ஒருவேளை இந்த வசனம் கொஞ்சம் திருவிவிலியத்துல வாசிச்சா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு புரிந்து கொள்ளுதலுக்கும் அர்த்தப்படுத்துவதற்கும் ஒரு எளிமையாக இருக்கும். சகோதரிகள், நீங்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல திருவிவிலியத்துல இந்த வசனத்தை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கிறேன்.
சகோதரர்கள், டிஸ்பிளே பண்ண முடியுமா திருவிவிலியத்துல? இல்லை என்றால் நீங்களே வாசிச்சு.
நானே வாசித்தேன். 1 பேதுரு 2:16 திருவிவிலியத்தின் மொழிபெயர்ப்பு. நீங்கள் விடுதலை பெற்றுள்ளீர்கள், விடுதலை என்னும் போர்வையில் தீமை செய்யாதீர்கள். விடுதலை என்னும் போர்வையில் தீமை செய்யாதீர்கள் என்கிற ஒரு வார்த்தை வசன பதிவு அங்கே கடந்து வருகிறது. ஒரு உண்மை, புது சிருஷ்டிகளாக நாம் நீதியின் வஸ்திரத்தினால் மூடப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு அங்கே இருக்கு. அது அப்படி இருப்பது அது நல்லது, அது ஏற்புடையது. அப்படியான ஒரு மூடலை கடந்து நாம் கடந்த கேள்வியில பார்த்தது போல இந்த ஒரு பரீட்சையின் கால சூழ்நிலைகளில் நாம் வேறு விதமான அநேக மூடல்களினால் நம்ம மூடப்பட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் அங்கே இருக்கு. சோ அது எப்படிப்பட்ட ஒரு மூடல் என்பதை தான் இங்கே அப்போஸ்தல் பேதுரு கொடுக்கிறார். சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக அல்லது அந்த போர்வையாக நீங்க பயன்படுத்திட வேண்டாம் என்பதை குறித்து அங்கே சொல்கிறார். சோ அந்த துர்க்குணம் என்கிற வார்த்தை இங்கே நம்ம பார்க்கும் போது நம்ம நினைவு கூறுதல் காலகட்டங்களில் நம்ம வாசிக்கிற அந்த ஒரு வசன பகுதி. நம்ம வார்த்தைகளை மாத்திரம் நம்ம குறிப்பிட்டு நம்ம கடந்து வருகிறோம். பழைய புளித்தமாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்தமாவோடும் அல்ல என்கிற விஷயத்தை நம்ம அங்க பார்க்கிறோம் அந்த வசனத்துல. அப்போ அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த துர்க்குணம் என்பது அந்த துர்க்குணத்திற்குள் எவைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்பது நம்ம கவனிக்கும் போது கலாத்தியர் 5 அதிகாரத்துல வசனங்கள் 19 தொடங்கி 21 வரையிலுமான மாம்சத்தின் கிரியைகள் அத்தனையும் அங்கே அப்போஸ்தல் பவுல் பட்டியலிடுகிறார்.
அதாவது துர்க்குணம் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கம்
சொல்றீங்க.
இன்னொரு தடவை சொல்லிடுங்களேன், துர்க்குணம் என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம் சொல்ல வரீங்க? மாம்சத்திற்கு.
மாம்சத்தின் கிரியைகள்.
மாம்சத்தின்
கிரியைகள்.
ஓகே,
மாம்சத்தின் கிரியைகள்.
ஏதாவது 1-2 வார்த்தைகள். மாம்சத்தின் கிரியை இந்த வார்த்தையும் பொதுவா இருக்கு.
ஓகே,
பைபிள்ல துர்க்குணம்ன்ற வார்த்தையும் பொதுவா தான் இருக்கு. நடைமுறை ரீதியா ஏதாவது 2 வார்த்தைகள்.
விக்கிரக ஆராதனை, பகை, வெறுப்பு, கசப்பான வைராக்கியம், இவைகள்
பொல்லாத குணலட்சணங்கள்,
மாம்சத்தின் கிரியைகளாக அங்க பட்டியலிடப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த துர்க்குணங்களை இந்த பரீட்சையின் கால சூழல் ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் அனுமதிக்கப்படும் போது இவைகளை நாம செய்துவிட்டு அல்லது நடைமுறையில் ஒரு விக்கிரகாராதனை செய்வதோ அல்லது ஒரு கசப்பான வைராக்கியத்தை வளர்த்து கொள்ளுவதோ செய்துவிட்டு எனக்கு சுயாதீனம் இருக்கிறது என்கிற ஒரு காரணத்தை, ஒரு வார்த்தையை ஒரு மூடலாக பயன்படுத்தி ஒரு நியாயம் கற்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்குள்ளாக நடந்து வரும்.
நன்றி புதர். உங்களுடைய முயற்சிக்கு இந்த துர்க்குணம் என்றால் என்ன, ஒருவேளை அது போல தவறுகளும் பாவங்களும் தீமைகளும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா செஞ்சிடக்கூடாது என்று அப்போஸ்தலர் பேதுரு எழுதி இருக்கிறதாக சொல்றீங்க. நன்றி ரகுநாதன் பிரதர். இதே ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் 16வது வசனத்தை பற்றி குறிப்பா அந்த வசனத்துல வருகிற துர்க்குணத்திற்கு மூடலாக பயன்படுத்துவது சுயாதீனத்தை அப்படின்ற வாசகம் பற்றின உங்க பார்வை.
இந்த துர்க்குணம் அப்படின்னு கூடிய வார்த்தையை குறிச்சு நம்ம பார்க்கும்போது பொதுவா நமக்கு சுயாதீனத்தை வந்து கர்த்தர் மூலமா தேவன் கொடுத்துட்டாருன்றத பாக்குறோம். இதுக்கு ஒரு விளக்கம் பார்க்கணும். துர்க்குணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய நம்ம கொடுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் காலத்துல தங்களுக்கு உண்டான சொத்தை எல்லாம் விற்று கொண்டு வந்து அவங்க பாதப்படியில வச்சுட்டு எல்லாரும் எடுத்து செலவு பண்றாங்க. அனனியா செப்பரியால் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணலாம்னா அவங்களுக்குரிய சொத்தை எடுத்துட்டு என்ன பண்ணிருக்கலாம், சுயாதீனம் அவங்களுக்கு இருக்குதுதான். நினைச்சிருந்தா என்ன பண்ணிடலாம், பாதி தான் நான் எடுத்து கொடுக்க முடியும், பாதி நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அங்க வந்து பொய் வந்து பேசக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்கு. இது துர்க்குணமான ஒரு காரியம். கடைசியில் இதனுடைய முடிவு என்னவா இருக்குது இந்த மாதிரி பாருங்க. ஸ்லைடு 2 நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து எல்ஓசியில லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்ல ஒரு அருமையான ஒரு விஷயத்த சொல்றாங்க. சகோதரி படிக்கலாம் அந்த வார்த்தைய.
நீங்கள் விடுதலை பெற்றுள்ளீர்கள், விடுதலை என்னும் போர்வையில் தீமை செய்யாதிருங்கள், கடவுளுக்கே அடிமைகளாய் இருங்கள்.
பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த சபைக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு சுயாதீனம் அப்படின்னு கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க சொல்லும் போது தற்கால பூமிக்குரிய ஆசிர்வாதத்தை கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாதீங்க, நீங்க நினைக்காதீங்க அப்படின்றாரு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியர்களா இருக்கக்கூடியவர்களும் சரி, சபையில இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளா இருக்கிறவங்களும் சரி, என்ன எதிர்பார்க்க கூடாது அப்படின்னாக்கா தற்காலத்துல நம்ம வந்து ஒரு சுதந்திரத்துல அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனத்துல எப்படி வேணாலும் நம்ம இருக்கலாம் அப்படின்னு கூடிய விஷயங்கள் இல்லை அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாதபடிக்கு அனைத்தையும் தேவன் தன் சித்தத்தின் அடிப்படையில கையாளக்கூடிய காரியம் மனிதனுடைய சுயாதீனத்திற்கு உட்பட்டு தான் தேவன் என்ன பண்றாருன்னா கையாளக்கூடியவரா இருக்கிறார் அப்படின்றத கூட இங்க பாக்குறோம்.
கண்டிப்பா புதர் நீங்க சொல்லிட்ட வார்த்தைகள் கொஞ்சம் நம்ம அழுத்தம் கொடுக்க விரும்புறோம். கடைசியா நீங்க வாசிச்ச வார்த்தைகள், தேவன் அவருடைய சித்தத்தை மனிதர்களை வைத்து அவர் செயல்படுத்தினாலும் மனிதனுடைய சுயாதீனத்திற்கு உட்பட்டு தேவன் வந்து அவர் திட்டங்களை செயல்படுத்திட்டு வரார் அப்படின்ற ஒரு வாசகம் சொல்றீங்க. அப்ப அதை பற்றி இந்த இரண்டாவது கேள்வியோட எப்படி நீங்க கனெக்ட் பண்ண வரீங்க? ஒருவேளை துர்க்குணத்திற்கு மூடலாக ஒருத்தர் பயன்படுத்தினார் அவருக்குரிய சுயாதீனத்தை, தேவன் அவரை பயன்படுத்துவதற்கு அவருடைய பாத்திரமா கையில எடுப்பதற்கு அங்க வாய்ப்பு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்ல வரீங்களா?
ஆமா பிரதர், இது வந்து பாத்தீங்கன்னா தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சுயாதீனம் என்பதே தேவனுடைய தெய்வீக ஒழுங்குக்கு உட்பட்டு தான் அந்த சுயாதீனத்தை பயன்படுத்தப்பட வேண்டியதா இருக்கு. அப்படி அந்த ஒழுங்கு அப்படின்னு கூடிய காரியங்கள்ல நம்ம பார்க்கும்போது உணவும் ஒடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவோம் அப்படின்னு கூடிய வார்த்தையை நம்ம பேசக்கூடியவர்களா இருக்கிறோம், நம்முடைய தேவைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியவர்களா. அத மாதிரி தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நம்ம பார்க்கும்போது மனிதனுக்கு என்னென்னலாம் தேவையா இருக்குதோ அந்த காரியங்களை தேவன் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அந்த சுயாதீனத்துல தேவன் கையாள்றது கிடையாது. ஆனா அதே விஷயத்துல தேவன் வந்து அந்த அவருடைய சித்தத்தின் அடிப்படையில நம்ம செயல்படணும் அப்படின்றதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்.
ஓகே, நன்றி உங்களுடைய முயற்சிகளுக்கு. சகோதரர் இமானுவேல் ஜேக்கப் அவர்கள், உங்களுக்கான வாய்ப்பா நீங்க எடுக்கலாம். இரண்டு சகோதரர்கள் பகிர்ந்ததை பார்த்துருக்கிறீங்க. துர்க்குணம் அதனுடைய சில விளக்கங்கள் பிரதர் சொன்னாரு. ஒருவேளை அப்படி துர்க்குணங்கள் உடையவரா தீமை உடையவரா ஒருத்தர் காணப்பட்டால் தேவன் அவரை ஒரு நல்ல பாத்திரமா எடுக்க முடியாது கைகள்ல என்பதற்கும் விளக்கம் கொடுத்தாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க?
ஆக்சுவலி இந்த 1 பேதுரு 2:16 நம்ம பார்க்கின்ற பொழுது யூஸ் நாட் யுவர் லிபர்டி ஃபார் அன் அகேஷன் ஆஃப் த ஃபிளஷ், உங்களுடைய சுயாதீனத்தை மாம்சத்துக்கு ஏதுவாக நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அப்படின்னாக்க மாம்சத்துக்கு ஏதுவாக செயல்படுத்துவதற்கான காரண காரியங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாரையும் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பொருள்படுது. நம்பர் ஒன்.
ரெண்டாவது, இது எப்படி, ஏன் இந்த மாதிரி எழுதுறார்? ஏன்னா இது அப்போஸ்தலர் பேதுரு எழுதுகின்ற போது சபைக்கு எழுதுறார், பரிசுத்தவான்களுக்கு எழுதுறார். அப்ப பரிசுத்தவான்களுக்கு எழுதுகின்ற போது ஏன் இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துறார் அப்படின்னா, பரிசுத்தவான்களாய் இந்த அழைப்புக்குள்ளார காணப்பட்டாலும் இந்த சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடுதலாக பயன்படுத்துவதற்கு ஏதுவான காரண காரியங்கள் உண்டு. அதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை இந்த வசனத்துக்கு விளக்கத்திற்கு ரசலுடைய ரைட்டிங்ஸ்ல பார்த்தோம்னாக்கா, ஒருவேளை ரீப்ரின்ஸ் 3990 சவுர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இர்ரெவரன்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறார். பயபக்தி கம்மி அல்லது அவபக்தி அப்படின்றதான வார்த்தை அங்க பயன்படுகிறத நம்ம பார்க்கணும். அப்படி என்றால் இந்த துர்க்குணத்திற்கு மூடலாம் அப்படின்னாக்க, ஏன் இந்த அவபக்தி ஒருத்தருக்குள்ளார வருது அப்படின்னா, சுத்தி இருக்கக்கூடிய உலகம் அப்படிதான் இருக்கு. நம்ம உலகத்துல வாழ்றோம், சுத்தி இருக்கிற உலகமும் தெய்வ பக்தி அற்றவர்களாக, தேவனுக்கு விரோதமான, தேவனுக்கு எதிர்மறையான பாதையில தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது, அந்த உலகத்தினுடைய தாக்கம் நமக்குள்ளார இருக்கதான் செய்யுது. அதனால ஏதோ ஒரு வகையில அந்த இர்ரெவரன்ஸ் அப்படின்றது நமக்குள்ளார ஏற்படும். அந்த அவபக்தி அல்லது பக்தி இன்மை அப்படின்ற சூழல் நமக்குள்ளார ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்பர் ஒன். ரெண்டாவது விஷயம், இது அப்போஸ்தல் பேதுரு பயன்படுத்துறதுக்கு சவருடைய விளக்கத்துல ரீப்ரின்ஸ் 1628 அப்படின்ற பக்கத்துல சவர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாரையுமே வந்து ஸ்டில் வி ஹாவ் தட் லீவன், அந்த புளிப்பு அப்படின்றது நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாரையும் இருக்கதான் செய்யுது, முழுமையுமாக கலைந்து போடப்படவில்லை. அப்ப புளிப்பு நமக்குள்ளார இருக்கிறது நிமித்தமாக,
புளிப்பு இல்லையா?
ஆமா,
புளிப்புனா பழைய மனுஷன்,
பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் இல்லைங்களா? அப்ப அந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்கள், இயற்கையான விழுந்து போன மனுஷனுடைய சுபாவங்கள் நமக்குள்ளார இருக்குது, முழுமையுமாக கலைந்து போடப்படவில்லை. அப்படி இருக்கிறதுனால, அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட், ஒன்னு இர்ரெவரன்ஸ் பயபக்தி இன்மை, ரெண்டாவது இந்த புளிப்பு நமக்குள்ளார இருக்குது. இப்படி இருக்கிறது நிமித்தமாக என்ன நடக்குது அப்படின்னாக்க, இந்த துர்க்குணத்திற்கு மூடுதலாக நம்ம சுயாதீனத்தை நம்ம பயன்படுத்துவதற்கு காரண காரியங்கள் இருக்குது. ஆகவே நம்ம ஜாக்கிரதையவர்களாக இருக்கணும் அப்படின்றது.
ஓகே, நன்றி சகோதரர்களே. இந்த இரண்டாவது கேள்வி விஷயத்தை பொறுத்தளவு, முதல் கேள்வி, ஒரு பெரிய சுயாதீனம், இந்த உலகத்துல வேற யாருக்கேனும் கிடைக்கப்படாத சுயாதீனம் இந்த காலகட்டத்துல உண்மை கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு கிடைச்சிருக்கு. அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதின் நோக்கம், நம்ம அர்ப்பணிப்ப, நம்ம பலியின் ஜீவியத்தை நேர்மையா தேவனுக்கு முன்பதாக நிரூபிச்சு காட்டுவதற்கு. ஆனா அப்படி சுயாதீனத்தை பெற்றிருக்கிற நமக்கே அந்த சுயாதீனத்தை நம்ம இஷ்டம் போல என்ன நோக்கத்துக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை மீறி நம்ம பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பிரதர் ரகுநாதன் அவர்கள் அந்த அனனியா சப்பிரார் உதாரணங்கள் பத்தி சொன்னாரு. அவங்க அமைதியா கூட இருந்திருக்கலாம், இல்லைன்னா என்ன நடந்துச்சோ அதை வந்து அப்படியே சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க அந்த ஒளிமறை காட்டுகிற போது அந்த சுயாதீனத்தை தீமைக்கு சாதகம், கெட்ட குணத்துக்கு சாதகமா அங்க அவங்க பயன்படுத்திட்டாங்க என்பது தெரிய வருது. நம்ம நினைக்கிறோம் இந்த இரண்டாவது கேள்வியை பொறுத்தளவு இந்த அளவுல போதும், ஏன்னா அடுத்தடுத்த கேள்விகள்லயே இதே போன்ற கருத்துக்கள் நமக்கு தொடரப்போகுது. இது போக அவசியமான இந்த இரண்டாவது கேள்வியிலேயே சொல்ல வேண்டிய சத்திய கருத்துக்கள் இருக்கு என்றால் வாய்ப்பை எடுத்து சுருக்கமாய் சொல்லலாம். ஓகே, நல்லது. மூன்றாவது கேள்வி நோக்கி நம்ம கடந்து போவோம். தேர்ட் குவஸ்டின், மூன்றாவது கேள்வி, நமக்கான சுயாதீனத்தை சரியாகவோ அல்லது தவறாகவோ நாம் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புள்ள காரியங்களை கீழ் கொடுக்கப்பட்டுள்ள நடைமுறை வாழ்க்கையின் நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு விளக்கவும். ஸோ அதில் ஒரு மூன்று பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறோம், தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை மற்றும் ஊழியங்கள். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தனி மனித வாழ்க்கை, அந்த ஒரு தனி மனித வாழ்க்கை என்கிற தலைப்பை எடுத்துக்கொள்ளலாம். இதை பற்றி சகோதரர் ரகுநாதன் அவர்கள் நீங்கள் உங்கள் காரியங்களை பகிரலாம்.
ஓகே பிரதர், இப்போ ஒரு மனுஷனுடைய தனி மனித வாழ்க்கை அப்படின்னு கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சத்தியத்தை கேட்டு புரிஞ்சு தெரிஞ்சுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னாக்கா உள்ள வந்திருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய நமக்கு வந்து சில கொள்கைகள் இருக்கக்கூடியதா, அந்த கொள்கை அப்படின்னு கூடிய வகையில சத்தியத்தின் அடிப்படையிலான கொள்கையில நம்ம எதுக்காகவும் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டு கொடுக்க கூடாது. அதே போல தனிப்பட்ட இந்த சுயாதீனம் அப்படின்ன கூடிய இந்த விஷயங்கள்லையும் நமக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்தையும் தேவனுக்கு பிரியமானபடி தான் என்ன பண்ணணும்னாக்கா பயன்படுத்தும். இதுல மிக முக்கியமா சொல்லும் போது பாத்தீங்கன்னா,
ஒரே ஒரு நிமிஷம், என்ன சில முக்கியமான வார்த்தைகள் பேசிட்டு வரீங்க. கொள்கைகள் விட்டு கொடுக்கப்படக்கூடாது, உங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். பட் சுயாதீனம் என்பது எதற்கு தேவையோ அதுக்கு நம்ம பயன்படுத்தணும், மீதி உள்ள விஷயத்துல விட்டு கொடுத்துக்கலாம்னு சொல்றீங்க. சுயாதீனம் பத்தி இங்க நம்ம டிஸ்கஸ் பண்றோம், கண்டிப்பா எல்லாருக்குமே புரியும். கொள்கைகள்னா என்ன?
கொள்கைகள் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சத்தியம் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்த நம்ம உள் வாங்கியிருக்கோம். அப்படின்னா பேசிக்கா இருக்கக்கூடிய சத்தியங்கள் உள் வாங்கியிருக்கோம். இப்ப சத்தியம் அப்படின்னு கூடிய விஷயத்த உள்வாங்கினதுக்கு பிற்பாடு நம்ம வந்து உலகத்தோட பார்க்கும்போது உலகத்துக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்வதற்கோ, சபைக்குள்ள வரும்போது சபைக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய வேஷங்கள் நம்ம மத்தியில் என்ன பண்ணக்கூடாதுன்னா இது காணப்படாது. இது சுருக்கமான ஒரு விளக்கமா இருக்கும். இதுக்கு நம்ம எவ்வளவு வேணாலும் விளக்கங்கள் என்ன பண்ணலாம். பெயர் சபை அமைப்புகளோட சேரும் போது அவங்கள மாதிரி நடந்துக்கலாம், அல்லது நம்முடைய சொந்த பந்தங்களோட சேரும் போது எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படின்னு கூடிய விஷயங்கள் இல்லை. அப்ப கொள்கையானது நமக்கு சத்தியத்தின் அடிப்படையில தான் அந்த கொள்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து செயல்பட வேண்டும். அதுதான் கொள்கை சொன்னேன்.
மறுபடியும் நான் உங்களுக்கு வாய்ப்பு வரம்புற தனி மனித வாழ்க்கையை பத்தி நம்ம பேசலாம்.
இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு,
கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி பிரதர் இமானுவேல் ஜேக்கப், பிரதர் ரகுநாதன் அவர்கள் பேசினதை வச்சு உங்ககிட்ட நம்ம கேட்கிறோம். கொள்கை பத்தி சொல்லும் போது சில சத்தியம்னு வார்த்தை யூஸ் பண்ணார். ஒருவேளை உபதேசம் எடுத்து, உபதேசம் என்கிற வார்த்தைக்கும் கொள்கை என்கிற வார்த்தைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
இந்த கொள்கைன்றத ஏற்படுத்துவதற்கு மூலதனமே என்னன்னாக்க டாக்டரின்ஸ் தான். ஏன்னா பேஸ்ல தான், அந்த உபதேசங்களுடைய அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணும், எப்படி செயல்படணுன்றதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னாக்க டாக்டரின்ஸ்.
டாக்டரின்ஸ் அந்த உபதேசம் என்பது இப்போ அடிப்படை சத்தியங்கள் சொன்னா நமக்கு புரியுது. தேவன் பற்றி, ஆத்மா பத்தி, நரகம் பத்தி அடிப்படை சத்தியங்கள், மூல உபதேசங்கள் சொல்லிடலாம். கொள்கைக்கு அப்படி ஏதாவது உதாரணம் சொல்ல சொன்னா என்ன சொல்லுங்க? கொள்கைக்கு
கொள்கை அப்படின்னு அதுக்கு ஒருவேளை நம்ம சொல்லணும்னாக்கா, கிறிஸ்து இயேசுனுடைய வாழ்க்கை தான் நமக்கு ஒரு பெரிய மாடல். அவருடைய வாழ்க்கையில அவர் எப்படி நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது அதுதான் நமக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் நம்ம சொல்ல முடியும்.
ஓகே, இப்போ கிறிஸ்டியன் கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லவ், அன்பு. அன்பு என்பதை கொள்கைன்னு சொல்லலாமா? ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம அன்புள்ளவர்களா இருக்கணும் அப்படின்றத உபதேசம்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா கொள்கையின் ரேங்கில் பேசிக்கலாமா?
கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும். ஏன்னாக்க அந்த உபதேசத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சமே லவ் தான். என்னென்ன உபதேசம் அப்படின்னு நம்ம சொல்ல, டீச்சிங்னுடைய என்டையர் டாக்டரின்ஸினுடைய ஃபண்டமெண்டலா அடிப்படையா நம்ம பார்க்கும்போது அது அன்பினுடைய, அன்பின் பிரமாணம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அன்பினுடைய இதுலதான் வந்து இவ்வளோ பிரமாணங்கள், இவ்வளோ உபதேசங்கள் எல்லாமே அங்கே வெளியாயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும்.
நெக்ஸ்ட் உங்ககிட்டயே தான் நம்முடைய பர்சனல் சால்வேஷன், சொந்த ரட்சிப்பு. சொந்த ரட்சிப்புக்குன்னு தகுதியான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு தகுதியற்ற வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்கு. சொந்த ரட்சிப்புக்குரிய ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்குள்ள கவனமா இருக்கிறது என்பது கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொல்லலாமா?
கண்டிப்பாக. ஏன்னா திருப்பி நம்ம அதுதான் நம்ம சொல்றோம், தனிப்பட்ட சுய ரட்சிப்பு கருத்ததான வாழ்க்கையை ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்னாக்க அந்த வாழ்க்கையை எப்படி வாழணுன்றது அவர் எங்கிருந்தா தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னாக்கா அந்த உபதேசத்துல இருந்தா தெரிஞ்சுக்கிறார். ஏன்னா அந்த உபதேசம் தான் நமக்கு கைடிங் பிரின்சிபல், நம்மை வழிகாட்டக்கூடியதான ஒரு, நம்மை நெறிப்படுத்தக்கூடியதான ஒரு காரியமாகவே அந்த உபதேசம்.
நன்றி பிரதர். ஆக்சுவலி சகோதரர் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த உபதேசம் கொள்கைகள் வித்தியாசம் வந்துச்சு, அதுக்கான கிளாரிபிகேஷன் சகோதரர்கள் தெரியப்படுத்திருக்கிறீங்க. மீண்டும் சகோதரர் ரகுநாதன் அவர்கள், இந்த தனி மனித வாழ்க்கையில சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்த வாய்ப்பு காரியங்கள் இல்லைங்களா, இதுதான் கேள்வி. அந்த வார்த்தைக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி கருத்துக்கள் சொல்ல முடியுமா?
உதாரணத்துக்கு யாக்கோபு 1:25 வசனத்தை கூட,
யாக்கோபு
1:25,
யாக்கோபு 1:25 வசனம் சகோதரிகள் வாசிக்கலாம்.
பாருங்க அந்த பகுதியில சொல்றாரு,
வாசிக்கலாம்.
சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கைகளில் பாக்கியவானாய் இருப்பான்.
அப்ப பாருங்க இந்த இடத்துல அந்த சுயாதீன பிரமாணமாகிய அந்த பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அப்படின்னா, அப்ப அதுக்குள்ளேயே அடங்கியிருக்கு அந்த அந்த பூர்ண பிரமாணத்துக்குள்ளேயே தேவனுடைய தெய்வீக சத்தியமும் அடங்கியிருக்கு, அதே மாதிரி தெய்வீக ஒழுங்கும் அடங்கியிருக்கு. இதுல எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கக்கூடிய காரியங்கள் பார்க்கிறோம். அது போல இப்ப நம்ம வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஒரு ஆசாரியர் அப்படின்ன கூடிய ஒரு நிலையில தான் நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்ம கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க இன்னைக்கு உலகத்தில் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்களுக்கான அந்த ஆசாரியன் அப்படின்ன கூடியவர் என்ன விஷயங்கள்லாம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க கிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கனாக்கா, அந்த தேவன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் அந்த ஆசாரியர்கள் மூலமா தான் கிடைச்சிட்டு இருந்தது அந்த காலத்துல. இதான் ஒரு ரூட்டா வச்சிருந்தேன். அது போல இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்ம மத்தியில கூட பாத்தீங்கன்னா உலகத்தின் ஜனங்களுக்கு தெரியாது, ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நமக்கு தெரியும். நம்ம மூலமா தான் அத்தனை விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இயேசு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உலகத்துக்கே கொண்டு வர போறார் அப்படின்ன கூடிய விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த வகையில நம்ம பார்க்கும்போது மல்கியா 2:7 வசனத்துல சொல்றார், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காத்து கொள்ளணும் அப்படின்னு. அப்ப அந்த அறிவு அப்படின்ன கூடிய விஷயத்துல தெய்வீக ஒழுங்கு, தெய்வீக சத்தியம், இதன் அடிப்படையில இந்த சுயாதீனத்தை நம்ம வந்து சரியாக நம்ம பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. இதுல தனி மனித வாழ்க்கையில நம்ம சரியா பயன்படுத்த வேண்டியதா இருக்குது.
நன்றி புத. நம்மளுடைய வரம் உங்ககிட்ட ஸ்டீபன் புத, நீங்க வாய்ப்பு எடுக்கலாம். ஆக்சுவலி ரகு அவர்கள் தனி மனித வாழ்க்கையில சுயாதீனத்தை தவறா பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு, அது என்ன, அதுதான் கேள்வி. ஆனா பிரதர் வந்து ஒரு லீடு மட்டும் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்கள் இருந்தாங்க. அப்ப ஆசாரியர்னா அவரும் மனிதன் தான், மனுஷன் தான், ஆனா மற்ற மனுஷன் மாதிரி வாழ முடியாது. அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு தேவனுடைய வார்த்தையின்படி, நியாய பிரமாணத்தின்படி. சாப்பிடுற விஷயம், உடை உடுத்துற விஷயம், அவருடைய மற்ற மேனரிசம் இல்லையா, நல் நடத்தையின் காரியங்கள் எல்லாத்துலேயுமே. இப்ப இதை வச்சு என்ன சொல்லிட்டாருன்னா, நம்ம கூட ஒரு வகையில் ஆசாரியர் தான், உண்மை கிறிஸ்தவர்களா இருக்கிற நாமோ, உண்மை சுயாதீனத்தை பெற்றெடுக்கிற நாமன்னு சொல்லியிருக்கிறார். விடுதலை ஒரு லீடு கொடுத்துட்டாரு. நமக்கு வேண்டியது என்னன்னா, கேள்வியின்படி தனி மனித வாழ்க்கையில இன்றைக்கு அர்ப்பணம் செய்தவர் சகோதர சகோதரிகள், ஒரு ஆவிக்குரிய ஆசாரியர்களா இருக்கிறவர்களிடத்துல தனி மனித வாழ்க்கையில சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தினால் என்னென்னலாம் செஞ்சுக்கலாம், இல்ல என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் காணப்படுது இப்ப நம்ம மத்தியில?
பிரதர் கொடுத்த அந்த லீட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம கூட ஒரு ஆசாரியர்கள் தான். அந்த நிழலான ஆசாரியர்களுக்கு ஒழுங்குமுறைகளை தேவன் கொடுத்திருந்தார். இந்த ஆசாரிய ஊழிய ஒழுங்குமுறைகளை தேவன் கொடுத்திருந்தார். அதே வகையில நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கான அந்த ஒழுங்குமுறைகள் நம்மளுக்கு அங்கே கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது அடிப்படையான விஷயங்களை சகோதரர்கள் பகிர்ந்து கொண்டாங்க. சத்தியம் என்கிற அந்த உபதேசத்தின் அடிப்படையிலான கொள்கைகளுக்கு உட்பட்ட ஒரு ஒழுங்குமுறைகள் நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற போது, இப்ப உதாரணம் நம்ம அங்க கவனிச்சோம்னா, ஆசாரியர்கள் அதே போல நசரீய விரதம் அப்படிங்கிற போது அதற்கு ஒரு சில ஒழுங்குமுறைகள் அங்க இருந்தது. பட் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டா நம்மளுடைய இந்த ஒரு காலகட்டத்துல பிராக்டிக்கல் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம கவனிக்கும் போது, நம்மளுடைய சிகை அலங்காரம் அல்லது நம்மளுடைய உடை அல்லது நம்மளுடைய கேலி கிண்டல் பேச்சுக்கள், சோ இவைகள் எல்லாமே அந்த நம்ம முன்பு பார்த்துட்ட அந்த போதனைகளின் அடிப்படையிலான ஒழுங்கின் கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அநேகம் நம்முடைய வாழ்க்கை முறையில நம்ம எளிமையாக பயன்படுத்தி விடுகிறவர்களாக இருக்கும்.
ஓகே, அப்ப நீங்க சொல்லிட்டதுல தனி மனித வாழ்க்கைனா ரொம்ப அற்பமான விஷயம், ரொம்ப சில என்ன சொல்லலாம் மேலோட்டமான விஷயங்கள் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறீங்க. மனிதர்களாக இருக்கிறவங்க சிகை அலங்காரம் இல்லையா, ஒருவேளை சிகை அலங்காரம்னா எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. தலையில இருக்கிற முடி, முடிய எப்படி வளர்க்கிறது, எப்படி வளர்க்கக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி வேற ஏதோ சொன்னீங்க. சிகை அலங்காரத்துக்கு அப்புறம் உடை,
உடை உடை விஷயம்,
உடை என்ன மாதிரி உடை உடுத்தலாம், என்ன மாதிரி உடை உடுத்த கூடாது. ஆமா, தேர்ட் ஒன், மூணாவது
கேலி கிண்டல்,
அவங்களுடைய பேச்சுக்கள், வாயிலிருந்து வருகிற வார்த்தை. ஒருவேளை நீங்க ரொம்ப ஒரு நாகரிகமா கேலி கிண்டல் சொல்லிட்டாலும், சில நேரம் ரொம்ப பயங்கரமான வார்த்தைகள் கூட சத்தியத்திற்கு உள்ளவங்க அர்ப்பணிக்கப்பட்டவங்க சில தீமையான வார்த்தைகள் கூட பேசிடுறாங்க. பட் பாருங்க, இதெல்லாம் அவங்க செய்யலாம், செய்ய முடியும் அப்படின்னு இருந்துட்டாலும் நம்ம ஒரு ஆசாரிய வகுப்பாரா இருக்கிறதுனால தவிர்க்கப்படணும் அப்படின்ற கோணத்துல நீங்க சொல்ல வர்றீங்க. நம்மள நிஜமான ஆசாரியர்களா இருக்கிறதுனால இல்லைங்களா? பரவாயில்ல, இதை பத்தி நம்ம பேசுவோம். இமானியல் ஜேக்கப் பிடித்த சகோதரர்கள் ரெண்டு பேரும் அடுத்தடுத்து சில தகவல்களை நமக்கு கொடுத்துட்டு வராங்க. இப்போ உங்க விஷயத்துல இதே கேள்வியை முன் வச்சான், தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னைக்கு என்னென்ன எரர்ஸ் இருக்கு, அது எரர்ஸ் சொல்றதை விட அதெல்லாம் நம்ம கண்டுக்காம இருக்கணுமா, இல்ல அப்படியெல்லாம் இருக்கிறது வந்து ஒண்ணு தப்பு கிடையாதுன்னு சொல்லலாமா, இந்த மாதிரி காரியங்கள் கேட்கிறேன். சில உதாரணங்களோடு கேட்கலாம். சில பிக்சர்ஸ் இருக்கு, ஸ்லைட்ல போடுவாரு, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா கூட பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் இப்போ சத்தியத்திற்கு உட்பட்டவர்கள் கைகளில் என்னென்னமோ மாட்டிக்கிறாங்க, கழுத்தில் எதையோ தூக்கி மாட்டிக்கிறாங்க, முடி தங்களை அலங்கரிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிறாங்க, இந்த டாட்டு இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்களோட பணம், அவங்களோட சரீரம் அப்படின்னு சொன்னாலும் இதற்கும் கிறிஸ்தவ சுயாதீனத்துக்கும் இல்லை தனி மனித வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு, இதை எப்படி பார்க்குறீங்க?
ஓகே, இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப வசனத்தினுடைய அடிப்படையில் நம்ம யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் காட்டின பிக்சர்ஸின் அடிப்படையில் பார்க்குற பொழுது இது நம்ம எப்படி பார்க்கலாம்னாக்கா, நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன வசனத்தின் பிரகாரம் தான். என்ன அப்படின்னாக்கா, துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் அப்படின்னு நம்ம பார்க்குறீங்களா? இன்னொரு வசனத்தில் நம்ம பார்க்கின்ற போது மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அப்படின்னு கலாத்தியர்ல நம்ம பார்க்கணும். ஸோ மாம்சத்துக்கு ஏதுவாக என்னால் செய்ய முடியும், என்னால் எது வேணாலும் செய்ய முடியும், நான் இந்த மாதிரி நகை நட்டு போடணுமா என்னால் போட முடியும், மூணு என்ன அஞ்சு விரலை கூட என்னாலும் போட முடியும், அது எனக்கு சுயாதீனம் இருக்குது. அப்போ சில பவுல் சொல்றாரு பாருங்க, ஒன்று கொரிந்தியரில் வேணா வசனம் வாசிக்கலாம் சகோதரிகள், ஒன்று கொரிந்தியர் 10:23 வசனம்.
கொஞ்சம் மைக் க்ளோஸ் ஆகும்.
1 Corinthians 10:23
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது.
ஓகே, நன்றி. இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம், அதிலே 6:12 வசனம், 1 Corinthians 6:12.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்.
இந்த வாசிக்க கேட்ட வசனங்கள்ல வசனங்களுடைய கடைசி பாகம், ரெண்டு வசனத்தினுடைய கடைசி பாகத்தை நம்ம பார்த்தோம்னா 10:23 பார்க்கும்போது பக்தி விருத்தியை உண்டாக்காது அப்படின்னு அப்போஸ்தலர் சொல்றார். இந்த 6:12 பார்க்கும்போது ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் வார்த்தை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரியான பயன்பாடுகள், ஒருவேளை எல்லா விரல்லையும் போட்டுக்கிறது, இன்னும் அது மாத்திரம் இல்லாமல் விலங்கு மாட்டிக்குவாங்க கையிலேயே, கையில பெரிய விலங்கு மாட்டிக்கிட்டு, பெரிய செயின் விலங்கு மாட்டிக்கிட்டு, அப்படி
கையில மட்டும் இல்லை கழுத்துல கூட மாட்டிக்கிட்டு.
ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது ஓகே, இப்போ சௌரர் சொன்னாங்க நம்ம ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ பழைய பாட்டில் நமக்கு நிழல்கள் ஆசாரியன் இப்படி இப்படிதான் இருக்கணும், இப்படி இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸிங்
கோட். நான் நீங்க தொடர்ந்து பேசலாம், ஒரே ஒரு கிராஸ் பண்றோம். இந்த மாதிரி நடந்துக்கிறவங்களை இந்த அழைப்பை அவங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்லலாமா?
ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பாருங்க, ஒருவேளை இந்த மாதிரியான நகை நெட்டு அணிவதோ கையில விலங்கு மாட்டிக்கிறதோ இதெல்லாம் எதுக்காக ஒருத்தர் செய்யறார் அப்படின்னு நம்ம யோசனை, ஒருவேளை ஸ்டைலுக்காகவா, ஸ்டைலுக்காக நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, இல்ல அடுத்தவர்களை கவர்வதற்காக, டு சீக் அட்டென்ஷன், அடுத்தவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவா, அல்லது வாண்டட் டு பி அட்மயர்டு, எல்லாராலையும் நான் விரும்பப்படக்கூடியவனாக இருக்கணும், என்னோட பியர்ஸ் என்னோட ஆஃபீஸில் என்னோட காலேஜில் எல்லாருமே அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க, அதனால் நானும் அந்த மாதிரி போட்டுக்கிறேன் இப்படின்ற மாதிரி பயன்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்க, இப்போ வசனம் இதை கேட்டால் போல நம்ம பார்க்கின்ற பொழுது கர்த்தர் இயேசு ஏறெடுத்த ஜபம், யோவான் சுவிசேஷம் 17 வசனம் 16 நம்ம கவனிக்கின்ற பொழுது கர்த்தர் இயேசு ஜெபத்தை சொல்றார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்றத வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துறோம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்துல தான் இருக்கிறோம், உலகத்துல இருக்கிற மற்ற ஜனங்கள் அதை எல்லாமே செய்யறாங்க, ஆனா நம்ம உலகத்தான் கிடையாது. அப்ப நம்ம உலகத்தான் இல்லை அப்படின்போது உலகத்தார் செய்யக்கூடிய அந்த காரியங்களை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது நம்ம பார்க்கின்ற பொழுது Romans 12:2 நம்ம தெரிஞ்ச வசனம் தான், இந்த உலகத்துக்கு ஏற்றார் போல ஒத்த வேஷம் தரிக்க கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை நம்ம திருவி விளையத்துல படிச்சோம்னாக்க ரொம்ப நல்ல வார்த்தைகள் அங்க இருக்கு, வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம வாசிக்கலாம்.
நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்களே வாசிங்க. என்ன திருவி விளையம் சகோதரி, வாய்ப்பு இருக்குங்களா?
Romans 12:2
வாய்ப்பு இருந்தா உடனே வாசிங்க.
12:2
இல்ல வச்சிருக்கிறாங்க. சிஸ்டர் எஸ் ஆர் நோ சொல்லுங்க, முடியுமா முடியாது?
ரோமர் 12:2, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதிருங்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும்.
மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. சோ நமக்கு வேண்டிய வார்த்தை உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் அப்படின்ற வார்த்தையை நம்ம கவனிக்கணும். சோ இதுல சிலர் என்ன நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னா, பிரதர் அது எந்த சுயாதீனம் என்கிட்ட இருக்குது, என் நகை இருக்குது, என்கிட்ட இது இருக்குது, நான் போடுறேன் உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு சிலர் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கணும். அப்போ நான் என்னுடைய சுயாதீனம் தான் கரெக்ட், ஆனா எதற்காக நான் பயன்படுத்துறேன், எதுக்காக இதெல்லாம் போடுறேன் நான், அடுத்தவங்களை பிரியப்படுத்துறதுக்காகவா, அடுத்தவங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவா? இப்ப நம்ம இப்படி செக் பண்ணோம்னா இப்ப நம்ம பார்த்ததான வசனங்களுக்கு இடையில அடி வாங்கிடும்.
இல்ல பிரதர், ஓகே நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப நம்ம சில பிக்சர் காமிச்சோம், இந்த கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிச்சிச்சு, டாட்டூ போட்டுக்கிறது, சில சங்கிலி மணி கையில சுத்திக்கிறது, ரிங்கு போட்டுக்கிறது. ஆனா இப்ப நீங்க அதுக்கு டெபினிஷன் கொடுக்கும் போதே நகைன்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டீங்க. அப்ப ஒரு வகையில நீங்க மாட்டின மாதிரிதான். இப்ப நகை அப்படின்னு பயன்படுத்துறது இப்ப நம்ம கலாச்சாரமா இருக்கு. ஒரு திருமணம் ஆனவங்க கையில ஒரு தங்க மோதிரம் போட்டுக்கிறாங்க, சகோதரிகளா இருக்கிறவங்க செயின் போட்டுக்கிறாங்க, சம்டைம் பிரதர்ஸா இருக்கிறவங்களும் ஒரு கோல்டுல செயின் போடுறாங்க. இந்த மாதிரி காரியத்திற்கும் இது எதுவுமே இல்லாம சும்மா உலகத்தார் செய்யற மாதிரி இந்த டாட்டூ போட்டுக்கிறது, இந்த ஒரு வெள்ளியில ஒரு ரிங்க தூக்கி கையில மாட்டிக்கிறது, 4-5 விரல்ல மோதிரம் போட்டுக்கிறது, கழுத்துல வேற ஏதாவது ஒரு பொருளை வாங்கி சுத்திக்கிறது, இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒருவேளை நகை அணிவிக்கிறத பத்தி எப்படி சொல்ல வரீங்க, இந்த செயல்களை பத்தி எப்படி சொல்ல வரீங்க?
ஓகே, நகை அணிவதை பத்தி நம்ம தவற சொல்லல, ஏற்புடைய வகையில என்ன நம்ம பண்ணிக்கணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒரு மெட்டி போடுறாங்க, இல்ல ஒரு ஒரு செயின் போடுறாங்க, இல்ல நம்ம ஒரு மோதிரம் ரிங் போடுறோம், வெட்டிங் ரிங் போடுறோம், ஓகே அது ஃபைன். ஆனா அதே நேரத்துல அப்படி அப்படியே கையில அப்படி ஜல ஜலன்னு இருக்கிற மாதிரி போட்டு இப்படி இப்படின்ட்டு பாவனை காரிட்டு பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி
உலக ஆதி இருக்கக்கூடாது.
அதுதான் பேதுருல வசனம், வெளிப்படையான அலங்காரம் நமக்கு தேவையில்லை அப்படின்றதான வார்த்தைகள் நம்ம பாக்குறோம். இந்த டாட்டூவை பத்தி பேச்சு வருது இல்லைங்க, டாட்டூ போடுறத பத்தி அப்படின்ட்டு பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் அது இருக்குது, அது நம்ம வாசனாக்க நமக்கு நல்லா இருக்கும். திருவி வில்லியம், அகைன் திருவி வில்லியம் இருந்துச்சுனாக்க நமக்கு அந்த
இல்ல ஆக்சுவலி அந்த வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா, லேவிய ராகமத்துல அந்த வசனம் இருக்கா?
லேவிய ராகமம் 19:28 ஓகே 19:28
ஆதலால் அவன் செய்த குற்றத்திற்காக ஆண்டவர் திருமுன் குறு கரை செய்வார்.
இந்த ஸ்கிரீன்ல இருக்க பாருங்க 19:28 திருவி வில்லியம்
19:28 செத்தவனுக்காக உடலை கீறி கொள்ள வேண்டாம், பச்சை குத்தி கொள்ளவும் வேண்டாம், நானே ஆண்டவர்.
பாருங்க வசனம், மாம்சீக ஜனங்களுக்கு தேவன் அவருடைய பிரமாணத்துல தெளிவாக கொடுத்திருக்கிறார், பச்சை குத்தி கொள்ள வேண்டாம்
அப்படின்னு. மாம்சீக இஸ்ரேலுக்கே கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம இன்னும் ஒரு படி மேலதான் இருக்கும் இல்லைங்களா?
அப்படி பாக்குற இன்னைக்கு அன்னைக்கு அந்த பச்சை குத்தி கொள்ள காரியம் தான் இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய நாகரிகத்தினுடைய அடிப்படையில டாட்டூ அந்த மாதிரி படம் வரைஞ்சிக்கிறது அந்த மாதிரியான சில சூழல்களை வந்தது. சோ மாம்சீக இஸ்ரேல் பிரமாணத்துக்கு அது பிரமாணமாக கொடுக்கப்பட்டிருக்கா, நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அதை விட இந்த மாதிரி உயர்ந்த நிலையில நம்ம இருக்கிறோம், ஆசாரியர்களா அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்ட பொழுது இதை நம்ம கவனிக்கணும். இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் நம்ம சொல்ல விரும்புறோம். அடிஷனலா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இதெல்லாம் எனக்கு உரிமை இருக்குது, என்னுடைய சுயாதீனம் நான் பயன்படுத்திக் கொள்றேன், என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு சிலர் சொல்லலாம். ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னாக்க, மனசாட்சி, நம்ம மனசாட்சி அது எப்படி, அது என்னுடைய மனசாட்சியின் பிரகாரம் தான் நான் செயல்படுறேன், என்னுடைய மனசாட்சிக்கு இது சரியின்படுது நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கூட, வால்யூம் 6ல இங்கிலீஷ்ல 509 தமிழ்ல 676 வால்யூம் 6ல தமிழ்ல 676 ஆங்கிலத்துல 509 இங்க நம்ம பார்க்கும் போது என்ன எழுதுறாங்கன்னா, கன்சைன்ஸ் மீன்ஸ் கன்விக்ஷன் ஆஸ் டு வாட் இஸ் ரைட், வாட் இஸ் டியூட்டி. சோ ரெண்டு வார்த்தை பயன்படுத்துறார், மனசாட்சி என்பது உரிமை கடமையை குறித்து பேசக்கூடியதான விஷயமாக இருக்கு. சோ எனக்கு உரிமை இருக்குது, என்னுடைய மனசாட்சியின் பிரகாரம் இல்ல எனக்கு எல்லாமே இருக்கு, நான் பயன்படுத்துறதுக்கு உரிமை இருக்குது. ஆனா இந்த உரிமை கடமை ரெண்டும் யோசிச்சு பார்த்தோம்னா கடமை அப்படின்னாக்க அதை நம்ம தவறவே கூடாது. ஆனா உரிமை அப்படின்றது நம்ம விட்டு கொடுப்பதற்குரிய விட்டு கொடுப்பதற்கு ஏதுவான ஒரு வார்த்தை. சோ இதெல்லாம் எனக்கு தகுதியா இருந்தாலும் என்கிட்ட இருக்குது பயன்படுத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னா கூட அடுத்தவர்களுடைய கட்டி எழுப்புதலுக்காக மற்றவருடைய எடுபிகேஷனுக்காக இந்த உரிமைகளை நான் இழப்பதற்கு தயாராக இருக்கேன்.
ஓகே, நன்றி பிரதர், நிறைய காரியங்கள் பகிர்ந்திருக்கிறீங்க. ரகுநாதன் பிரதர், இதே கேள்விதான் உங்களிடத்திலையும், ஏதோ சில விஷயம் சொல்ல நீங்க முற்படுறீங்க, என்ன சொல்றீங்க? அது பரவாயில்ல, நீங்க சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, சகோதர சகோதரிகள், இந்த கேள்வியை பொறுத்தளவு தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். சபையில் இருக்கிற நாமோ எதை அணியலாம், எதை அணியக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்ம இருக்கக்கூடிய கலாச்சாரத்தின்படி இப்போ நகை அணிவிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு திருமணமான சகோதரர்கள் சகோதரிகள், அது போன்ற செயல்கள் தவறு என்பது இங்க சகோதரர்கள் சொல்ல வரல. எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க என்பது உங்களுக்கு புரியும். அதிகப்படியான அலங்கரிப்புகள், நமக்கே உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலும் அதிகப்படியான அலங்கரிப்புகள் என்பது தவிர்க்கப்படும். இன்னும் குறிப்பா ஒரு உலகத்தானை போல கையில படம் வரைந்து கொள்வது, உடல்ல சரீரத்துல எங்கேயும் படம் வரைந்து கொள்வது, அந்த டாட்டூ போன்றது, மற்ற சில பொருட்கள் ஒரு சில்வர் ரிங் மாதிரி கையில மாட்டிக்கொள்வது, கழுத்துல ஒரு செயினை போட்டுக்கிறது, இதுக்குதான் சகோதரர்கள் வசன காமிச்சாங்க. நம்ம புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்ய வேண்டும். சோ இதை கொஞ்சம் சரியான வகையில ஒரு நடுநிலையான கோணத்துல சபையார் புரிந்து கொள்ளணும், அதற்கான விளக்கங்களை இந்த இடத்துல அன்போடு தெரிவிக்கிறோம். தொடர்ந்து நம்ம கடந்து போவோம். மூன்றாவது கேள்வியினுடைய இரண்டாவது கிளை கேள்வி அல்லது பாயிண்ட், அது குடும்ப வாழ்க்கை. சகோதரி இமானுவேல் ஜேக்கப் அவர்களுக்கான கேள்வியாகவே கடந்து வருது. குடும்ப வாழ்க்கையின் விஷயத்துல சுயாதீனத்தை சரியாக அல்லது தவறாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்புள்ள விஷயங்கள் சுருக்கமா பதிவிட்டா உதவியா இருக்கும்.
சுருக்கமா பதிவிடுறதுனால ரெண்டு பாயிண்ட்ல நம்ம அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஒன்னு என்னன்னா, இந்த குடும்ப வாழ்க்கைக்கு ஆதாரமாக அல்லது அஸ்திவாரமாக நம்ம பார்ப்பது என்னன்னாக்க டிவைன் ஃபேமிலி. இந்த டிவைன் ஃபேமிலின்றது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, தேவன் பிதாவாகிய தேவன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே கர்த்தர் இயேசு இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் இயேசுக்கு முழு சுயாதீனமும் முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா கர்த்தர் இயேசு தம்முடைய சுயாதீனத்தை பயன்படுத்துகின்ற பொழுது பயன்படுத்தினார், ஆனா எதற்குட்பட்டு அப்படின்னா தேவனுடைய ஞானம், தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு தான் இந்த அடிப்படையான கொள்கைக்கு உட்பட்டு கர்த்தர் இயேசு அவர் செயல்படுத்தினார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்ம அடுத்த இது நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்க, கர்த்தர் இயேசு அவர் தலையாக இருக்கிறார், சரீரம் சபை அப்படின்ட்டு நம்ம அங்க பார்க்கிறோம். அதே இதுல எபேசியில நம்ம பார்க்கின்ற போது கணவன் மனைவி அப்படின்றதான கான்செப்ட் கூட நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு டிவைன் ஃபேமிலி, இந்த தெய்வீக குடும்பத்தினுடைய ஒழுங்குபாடை நம்ம எடுத்து பார்க்கின்ற பொழுது சுயாதீனம் இருக்குது, ஆனா அந்த சுயாதீனத்தை பயன்படுத்துகின்ற பொழுது எப்படி தேவன் கர்த்தரேசு எப்படி பயன்படுத்தினார், அதே போல நம்முடைய சுயாதீனத்தை பயன்படுத்துவதிலும் நம்ம பயன்படுத்துகின்ற பொழுது கவனமுடையவர்களாக நம்ம அதை செயல்படுத்தணும், இந்த கொள்கைகளுக்கு உட்பட்டு நம்ம செயல்படுத்தணும் அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம். இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்க, ஓகே, அப்ப தெய்வீக குடும்பத்துல இந்த மாதிரி சுயாதீனத்துக்கு உட்பட்டு கர்த்தர் இயேசு ஒரு மாதிரி நமக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய பிராக்டிக்கலா நம்முடைய ஃபிளஷ்லி மாம்சீக வாழ்க்கையில நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த மாம்சீக வாழ்க்கையிலும் நம்ம எப்படிப்பட்டதான ஒரு உதாரணத்தை நம்ம வைக்கிறோம் அப்படின்றது நம்ம நிதானிக்க வேண்டியவர்களா நம்ம இருக்கிறோம். இதை பாருங்க, ஒருவேளை சகோதரன் சகோதரி ஒரு குடும்பத்துல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்க, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஒருவேளை அந்த மனைவி சத்தியத்தின்ல கொஞ்சம் புரிந்து கொள்ளுதல கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, கணவனை காட்டிலும் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளுதல தன்மை அவங்களுக்குள்ள இருக்குதுன்னாக்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றதா அவங்க எடுத்து போதகம் பண்றதோ பிரசங்கம் பண்றதோ அந்த மாதிரி வேலைகள் அவங்க செய்யக்கூடாது. மாறாக வசனம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, நீங்க கீழ்படி நடந்துக்கோங்க அப்படின்ட்டு அங்க ஆலோசனை சொல்லப்படுது நம்ம கவனிக்கிறோம். அதே நேரத்துல கணவன் அவர் அன்பு காட்டக்கூடியவராக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அவர் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த தெய்வீக குடும்பத்தினுடைய நியமத்தினுடைய பிரகாரமாக ஒரு கணவன் மனைவி அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது நம்ம அங்க.
ஓகே, அதாவது டிவைன் ஃபேமிலி, தெய்வீக குடும்பத்துல தேவன் கர்த்தர் அவர்கள்லாம் எப்படி சுயாதீனம் உடையவங்களா இருந்தாலும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு கர்த்தர் இயேசு தேவனுடைய திட்டத்திற்கு அந்த ஒழுங்குக்கு உட்பட்டு தன்னோட சுயாதீனத்தை செயல்படுத்துறாரோ அதே மாதிரிதான் நம்முடைய மாம்சீக குடும்பமும். என்னன்னாலும் செய்யலாம், எப்படினாலும் இருக்கலாம், குடும்ப உறவுகள் ஒவ்வொருத்தரும். ஆனாலும் அவர் அவருடைய சுயாதீனத்தை தேவன் குடும்ப வாழ்க்கை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறீங்க. ஸ்டீபன் புதர், இதே கேள்விக்கு உங்களுடைய கருத்து
கேட்டது. இந்த குடும்ப வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது சகோதரர் தெய்வீக குடும்பத்தினுடைய உதாரணத்தை அங்கே காண்பித்தார். சோ நம்ம நடைமுறையில நம்ம பார்க்கும்போது இந்த சுயாதீனத்தை குடும்ப உறவுகளுக்குள்ளாக பயன்படுத்தக்கூடிய விதம், சோ அதுல அன்பு, மதிப்பு, உரிமைகள், பரஸ்பரம் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கக்கூடிய காரியங்கள், சோ இவைகள் எல்லாமே அந்த இவைகளில் நம்ம அந்த சுயாதீனத்தை ஒரு ஒழுங்கான ஒரு முறையான வகையில் நம்ம பயன்படுத்தும் போது குடும்பத்திற்குள்ளாக ஆவிக்குரிய வகையிலும் அது கட்டப்படுவதாக அது அமையும் என்பது.
அதாவது குடும்ப உறவுகளுக்குள்ளாக, ஒருவேளை கணவன் மனைவி, அண்ணன் தம்பி இல்லையா, உடன் பிறப்புகள், பெற்றோர் பிள்ளை இல்லையா, இல்லைன்னா பேரம் பேத்திங்க, தாத்தா பாட்டிங்க, எப்படிப்பட்ட உறவுகளா இருந்தாலும் உறவுகளுக்கு மத்தியில நம்ம எப்படினாலும் நடக்கலாம், அவங்கள மதிக்கலாம் மதிக்காம இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனாலும் சத்தியத்திற்கு உட்பட்டு இருக்கிறவங்க குடும்பத்துக்குள்ள அவங்க அவங்களுடைய அந்த ஒரு சுயாதீனத்தை அந்த ஒழுங்குக்கு உட்பட்டு செலவழிக்கணும். குறிப்பா நல்ல வார்த்தை சொன்னீங்க, மதிக்கிறது, அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறது, இந்த மாதிரி காரியம் இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி ரகு பிரதர். குடும்ப வாழ்க்கை விஷயத்துல சகோதரர்கள் இருவர் சொன்னது போக உங்களுடைய கருத்துக்கள்.
குடும்ப வாழ்க்கை அப்படின்னக்கூடிய வகையில நம்ம பார்க்கும்போது இது ஆவிக்குரிய உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னு கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு போனாலும், இப்ப நமக்கும் அப்பா அம்மா அவங்க கூட ஒருவேளை உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கலாம், அல்லது நம்முடைய பிள்ளைகள் இருப்பாங்க அவங்க கூட ஒருவேளை உடன்படிக்கைக்கு ஆயத்தமாகலாம், அல்லது ஆயத்தமாகக்கூடிய ஒரு சூழல் கூட இருக்கலாம். இப்படிப்பட்டதான ஒரு சூழல் மத்தியில கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய இந்த சுயாதீன நிலைமையில நம்ம எப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப இதற்கான விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பெற்றோர்களா இருக்கட்டும் அல்லது பிள்ளைகளா இருக்கட்டும், அவர்களுக்கான காரியங்கள்ல பிள்ளைகளை கண்காணிக்கக்கூடிய விஷயங்கள்லயும் சரி, பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய விஷயங்கள்லயும் சரி, பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய விஷயங்கள்லயும் சரி, அந்த பெற்றோர்களுக்கான கடமைகள் செய்யக்கூடிய விஷயங்களையும் சரி, இது கண்டிப்பா சுயாதீனத்துக்கு உட்பட்டு ஒழுங்குக்கு உட்பட்ட காரியங்கள்ல நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது அப்படின்றது பார்க்கும். அதை இப்படிதான் கையாளணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சகோதரர் சில விஷயங்களே எழுத்துக்கள்லயே நமக்கு வந்து கொடுத்துருக்கத கூட நம்ம பார்க்கணும்.
சொல்லுங்க, ஏதாவது பாயிண்ட்ஸ் அப்படி வச்சிருக்கீங்களா நீங்க உங்க தரப்புல?
இந்த புது சிஷியனுடைய குடும்பம் மற்றும் கடமைகள் புத்தகத்துல 161வது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இது சொல்றாரு சகோதரர், சொல்றாரு பிள்ளைகளை 4வது ஸ்லைடு சகோதரி வாசிக்கலாம்.
பிள்ளையை கண்காணிக்கும் தன் பொறுப்பினை அடையாளம் கண்டுகொள்ளும் ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளையை அவனுடைய சுயாதீனத்தின் கண்ணோட்டத்தின்படியே கையாண்டிட நடத்த வேண்டும். மேலும் காரியங்கள் ஏன் இன்னென்னபடியாக செய்யப்படுகின்றது என்பதற்கான காரணத்தை பிள்ளைகளுக்கு காண்பிக்க நாடி கூடுமான மட்டும் பிள்ளையினுடைய சொந்த சித்தத்தை அறிவுள்ள விதத்தில் பிள்ளையை கொண்டு செயல்பட வைத்து பிள்ளையை கட்டுப்படுத்திட நாடிட வேண்டும்.
அப்ப பாருங்க, பிள்ளைகளை பெற்றோர்களா இருக்கக்கூடிய நம்ம செயல்படுத்தக்கூடிய அல்லது அவர்களுக்கான சில சுயாதீனங்கள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அந்த தெய்வீக ஒழுங்குக்கு உட்படுத்தி நம்ம நடத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அதான் சொல்றாரு, நம்முடைய சொந்த சித்தத்தை எடுத்துட்டு போய் அவங்க மேல திணிக்காம ஒரு அறிவுள்ள ஒரு ஜீவிகளாக நம்ம
அந்த பிள்ளைகளுக்கு எந்த நல்ல காரியத்துல ஆர்வம் இருக்கு, அவங்களால எதுல ஈடுபாடு அதிகம் காட்டுறாங்க என்பதை புரிந்து நம்மளோட விருப்பங்களை திணிக்காம அவங்களுடைய விருப்பம் ஏற்றதா இருக்குன்னா அந்த பாதையில அவங்களை வளர்த்து விடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா?
கண்டிப்பா அந்த மாதிரிதான் சொல்ல வரோம். அதே மாதிரி புது சுற்றி ஒழுங்குமுறை புத்தகத்துல 194வது பக்கத்துல கூட இந்த ஒரு காரியங்களை குறிச்சு சொல்லியிருக்கிறாரு. இந்த சுயாதீனம் அப்படின்னக்கூடிய இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கணவன் மனைவி இருந்தாலும் கூட மகன் பிள்ளை இருந்தாலும் கூட அவங்களுடைய சுயாதீனத்துல போய் பெற்றோர்களா இருக்கிறோம் அப்படின்றதுக்காக எல்லாத்திலையும் போய் தலையிடுறது வந்து தவறு அப்படின்ற. அப்ப அவங்களுக்கான அந்த சுயாதீனத்தை நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதே மாதிரி பெற்றோர்களா இருக்கிறாங்க அப்படின்னா வயதுல மூப்புல இருக்கலாம், அவர்கள் சத்தியத்துக்குள்ள இல்லாம கூட இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு சுயாதீனம் இருக்குது இல்லைங்களா, அதுலயும் நம்ம வந்து ஜாக்கிரதை தான் கையாள வேண்டும். இப்படித்தான் குடும்பத்தின் காரியங்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்த கையாள வேண்டும்.
ஓகே, பரவாயில்ல. இந்த குடும்ப விஷயம் பற்றி அநேக தகவல்கள் ஒருவேளை பேசணும்னா பேசலாம், ஆயினும் நமக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம கடந்து போவோம். குடும்ப வாழ்க்கையில காணப்படக்கூடிய எப்படிப்பட்ட உறவின் தன்மையில இருந்தாலும் சரி, ஒருவேளை கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், பிள்ளைகள் ஸ்தானம், இல்ல ஒரு வயது மூத்த தாத்தா பாட்டி ஸ்தானம், எந்த நிலைமையில இருந்தாலும் சத்தியத்திற்கு உட்பட்டவர்கள் அந்த உறவினுடைய அந்த மதிப்பு, அந்த ஒரு மரியாதை மற்றும் அந்த விட்டு கொடுத்தல் இதெல்லாம் வெளிப்படும். வழி நடத்தக்கூடிய பொருட்களையே இருந்தாலும் தேவ வார்த்தைகளும் ஆலோசனைகளும் என்ன சொல்லப்படுதோ அதற்கு உட்பட்டு இருக்கணும் என்பது சகோதரர்கள் நீங்கள் எல்லோரும் பதிந்த கருத்துல இருந்து நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம அடுத்த பாயிண்ட் குள்ள போயிடலாம்னு நினைக்கிறோம், நேரத்தை கருத்துல கொண்டு. சகோதரர், ஏதோ நீங்க வாய்ப்பு கேட்கறீங்க, சுருக்கமா பதிவு.
இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப பெற்றோர் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. பெற்றோர் அப்படின்றதான ஒரு சூழல் இருக்கும்போது பிள்ளைகள் நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க அப்படின்னாக்க நம்ம சொல்லி அந்த மாதிரி நெறிமுறைப்படுத்தலாம், நம்ம வேண்டிய ஆலோசனைகள் சொல்லலாம். ஆனா ஒரு சூழல் வரும், அப்ப என்னன்னாக்க பிள்ளைகள் பெரியவங்கள் ஆயிடுவாங்க, பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில, அல்லது பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை சார்ந்து இருக்கக்கூடியான சூழல் அப்படின்ட்டு உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்னத்துல தாத்தா பாட்டி இருப்பாங்க, அந்த தாத்தா பாட்டி இந்த பேர பிள்ளைகளை சார்ந்து இருக்கக்கூடியான நிலவுகள் கூட ஏற்படுத்துறதுக்கான சூழல்கள் அங்க காணப்படும். இந்த மாதிரி இருக்கிற பொழுது நம்ம என்ன செய்யறது? நீங்க உங்க காலத்துல அதிகாரம் பண்ணீங்க, நாங்க இப்ப நாங்க அதிகாரம் பண்ணுவோம், அந்த மாதிரியான ஒரு மனப்பாங்கு எடுத்துக்கொள்ளாமல் அப்போஸ்தலர் எழுதும் போது எழுதுறாரு, ஒருவன் தன்
சொல்ற. இப்ப நீங்க சொல்றதுல ஒரு காலத்துல நீங்க அப்படி பண்ணீங்க, இப்ப நாங்க இப்படி பண்றோம் அப்படின்னா இது ஒரு வகையில பழி வாங்குற மாதிரி இல்லைங்களா? ஒருவேளை அப்படியே மூத்தவர்கள் அந்த மாதிரி ஒரு புரிதல் குறைவுனால நம்மளை அடக்குமுறை பண்ணியிருக்கலாம் நம்முடைய சிறு பிராயத்துல. ஆனா இப்ப வளர்ந்து வரும்போது நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கு, தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம வந்து பதில் செய்வதோ பழி வாங்குவதோ கூடாது. எனவே இப்ப நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு சொல்ல வரீங்க?
அதாவது பிள்ளைகள் வரும்போது உங்க காலம்லாம் முடிஞ்சு போச்சு, உங்க காலத்துல அப்படி இருந்திருப்பீங்க, எங்க காலத்துல இப்படி அப்படின்ற மாதிரியான சில சிந்தைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அப்போஸ்தலர் யாக்கோபுல நம்ம கவனிக்கிறோம், ஜேம்ஸ்ல நம்ம பார்க்கிற பொழுது ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாவிட்டார் அப்படின்ற வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். ஸோ அப்படின்ற நிலைமையில பிள்ளைகள் வருகின்ற பொழுது தன்னுடைய பெற்றோராக இருக்கட்டும், தங்களை சார்ந்து இருக்கக்கூடியதான தாத்தா பாட்டியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவர்களையும் கனப்படுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் அவர் செய்யணும் அப்படின்றது.
இப்படி செய்யக்கூடிய செயல்கள் தேவ பார்வையில எப்படி இருக்கும், இல்ல இதுக்கும் ரட்சிப்புக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
கண்டிப்பாக. அதான் நம்ம வசனம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாவிட்டால் அப்படின்னாக்க தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு அவர் செய்யலனாக்க விசுவாச வீட்டா இருக்க, அவனுடைய விசுவாசம் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னு யாக்கோபு சொல்றாரு.
கண்டிப்பா இருப்பா விசுவாச வீட்டார் என்று சொல்லும் போது சபையில உள்ளவங்க சகோதர சகோதரிகளுக்கு ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்துடும், யாரோ ஒருத்தரை வச்சு தேவன் பயன்படுத்துவார், ஊழியம் பண்ணுவார். ஆனா சொந்த ஃபேமிலின்றது அவரவர் கடத்துல இருக்கு, அதனால அங்க வந்து ஒரு முன்னுரிமை இருக்கணும்னு சொல்ல வரீங்க. ஓகே, தேங்க்யூ. சகோதரர்கள், உங்க இருவரில் ஏதேனும் வாய்ப்பு வேணுமோ நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஓகே பிரதர், இப்ப நம்ம தேர்ட் க்வெஸ்சன்ல லாஸ்ட் பாயிண்ட் அது. சகோதரர் ஸ்டீபன், சபை மற்றும் ஊழியங்கள் நமக்கான சுயாதீனத்தை சரியா தவறா பயன்படுத்துவதற்குரிய ஒரு ஏரியா, ஒரு பாகம் சபை மற்றும் ஊழியம், அதுல எப்படி?
ஓகே பிரதர், ஸோ இப்போ சுயாதீனத்தை சரியாகவோ தவறாகவோ நம்ம பயன்படுத்துவதற்கு வாய்ப்புள்ள இந்த மூன்றாவது ஒரு வாழ்க்கை முறை சபை மற்றும் ஊழியங்களோடு தொடர்புடைய ஒரு வாழ்க்கை முறை. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு அந்த கேள்விகளினுடைய சாரங்களிலிருந்து இந்த ஒரு பாகத்திற்கு நம்ம பதில்கள் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற போது, நம்ம சுயாதீனத்தை அந்த ஒழுங்கு முறைகளுக்கு உட்பட்டு முறையான வகையில் பயன்படுத்தும் போது அது சபை மற்றும் ஊழியங்கள் அது ஆசீர்வாதமாக அது அமையும் என்பதை அங்க பார்த்தோம். ஸோ ஒருவேளை நம்ம இங்க சுயாதீனம் இருக்கிறது, எனக்கு எங்களுக்கு சுயாதீனம் இருக்கிறது என்று ஒரு வகுப்புவாதத்தை சபைகளுக்குள்ள ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா அது கூடாது. அது சகோதரர் அதை ஆணித்தரமாக அங்க கண்டித்து அங்க சொல்லுகிறார். அதை நம்ம
இல்ல ஸ்டீவன் பிரதர், நீங்க பகிரும் போதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றீங்க, ஆனா ரொம்ப டீசெண்டா சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குறீங்க. சிகை அலங்காரம், வகுப்புவாதம். சிகை அலங்காரம்னா முடி, தலையில உள்ள முடி. வகுப்புவாதம்னா
சபைக்குள்ளேயே ஒரு வகுப்புகளாக, ஒரு குழுக்களாக, சிறு சிறு குழுக்களாக பிரிந்து செயல்படக்கூடிய காரியங்கள் அங்கே சபைகளுக்குள்ள
பிரிவினைகள் தொடர்பாக
ஒரு எளிமையா சொல்லும்போது பிரிவினைகள். சோ ஒரு வகுப்புவாதமாக அதை நம்ம அந்த வார்த்தையை கொண்டு நம்ம குறிப்பிட்டோம். சோ அதை குறித்து சகோதரர் ரீப்ரின்ஸ் 54C09 54:9 அது ஸ்லைட்ல நம்ம பார்க்க முடியும், பட் முழுமையான காரியங்கள் அதுல இல்லை. பட் அது அந்த ரீப்ரின்ஸ்ல சகோதரர் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். அதாவது சபையோடு இருந்த ஒரு ஜனக்கூட்டம் தனியாக ஒரு குழுவாக அவர்கள் தனியாக ஒரு ஆராதனையை ஏற்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய விஷயம், அதை சகோதரர் இருவருமே எப்படியாக, ஊழியர்கள் எப்படியாக அதை அணுகணும், அதே சமயம் சபை தனியாக பிரிந்து செயல்படக்கூடியவர்கள் எப்படி அதை அணுகணும், ஒரு எளிமையான வகையில் அங்க சகோதரர் ஒரு தீர்வுகளை அங்க கொடுக்கிறார். அப்போ அந்த இடத்துல எங்களுக்கு சுயாதீனம் இருக்கிறது என்று தனியாக பிரிந்து போய் ஊழியம் செய்யக்கூடிய காரியங்கள் ஆனாலும் சரி, அல்லது ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன ஒரு குறைபாட்டு நிமித்தம் இவர்கள் தனியாக பிரிந்து போய் செயல்படுகிறார்கள் என்கிற ஒரு பார்வையும் சரி, இது இரண்டுமே பார்த்து பரஸ்பரம் அவர்களுக்குள்ளாக என்ன குறைவுகள் என்பதை உணர்ந்து அந்த ஒரு சபைக்குள்ளாக அந்த காரியங்களை அணுகும் போது அது இந்த ஒரு வகுப்புவாதம் என்பது இல்லாம இருக்கும், அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்ப அந்த சுயாதீனம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை செயல்படுத்துகிற அல்லது பயன்படுத்துகிற சரியான கோணத்துல இரு ஜனங்களுமே அங்க சரியாக பயன்படுத்துவது.
அப்பனா சுயாதீனத்தை நம்ம கரெக்டா பயன்படுத்துகிற விஷயம் சபை மற்றும் ஊழியங்களிலேயும் தேவை. ஒருவேளை சுயாதீனத்தை நம்ம இஷ்டம் போல பயன்படுத்த ஆரம்பித்தால் ஊழியங்களிலேயும் சபைகளிலேயும் நிறைய குழப்பங்கள், பிரிவினைகள் அது ஏற்படும். அப்ப சுயாதீனம் என்பது மிக மிக முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. சபையின் ஆரோக்கியத்திற்கும் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமைக்கும் சுயாதீனம் என்பது மிக அவசியம் என்பது நீங்க சொல்ல வந்திருக்கிறீங்க. இந்த ரகு அவர்களிடத்தில் இதே கேள்விக்கு நீங்க வேற ஏதேனும் உங்கள் தரப்பு கருத்து இருக்கா?
சபை மற்ற ஊழியங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆனால் இது குடும்பம் சபையில் இருக்கக்கூடிய குடும்பமோ மற்றும் அவர்கள் செய்யக்கூடிய ஊழியத்தை பற்றி நம்ம வந்து சொல்றதுக்கு விரும்புறோம்.
அதாவது சபையில இருக்கிற குடும்பம்னா இப்ப ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க சபையில இருப்பாங்க.
அப்ப கணவன் மனைவியா இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து பெற்றோர்களா இருக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்குமே பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப பிள்ளைகள் அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா தான் ரோல் மாடலா இருப்பாங்க. எல்லா வீட்லயும் அதான் உண்மையான விஷயம். ஃபர்ஸ்ட் நம்மளை பார்த்தா எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஒண்ணு, சரியான நேரத்துக்கு நம்ம வந்து சபைக்கு போயிட்டு இருக்கிறோமா அப்படின்னு கூடிய விஷயங்கள்ல மிக முக்கியமா பார்க்கணும். ஓ, நம்ம 10 நிமிஷம் அரை மணி நேரம் நம்ம லேட்டா போனோம்னா பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் இப்படித்தான் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகள் எப்படித்தான் போவாங்கன்னா இதுதான் பின்பற்றுவாங்க. ஆனா நிறைய விஷயங்கள்ல சகோதர சகோதரிகள் அந்த கவனம் செலுத்துறது இல்லை. அதுவும் இல்லாம சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நேரம் அப்படின்னு கூடிய விஷயங்களை தவிர்த்து உலக பிரகாரமா ஏதாவது ஒரு வேலை இருக்கும், அதுக்காக என்ன பண்ணா எக்லீஷியாவே கட் பண்ணிடுவாங்க. அந்த தகவலை கூட சபைக்கு சொல்ல மாட்டாங்க.
அதாவது சபை கூடுகைகளுக்கு காலதாமதமா வர்றது, இது ஒரு பாயிண்ட். அப்புறம் சபை கூடுகைகளை அடிக்கடி மிஸ் பண்றது, கூடுகைக்கே வராம.
அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா
இப்படி ஒருவேளை பெற்றோர் இருக்கிறாங்கன்னா
இருக்கிறாங்க,
அவங்கள பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகளும் எதிர்காலத்துல அப்படித்தான் வருவாங்க.
அப்படித்தான் வருவான்
அப்படின்றத ஒரு குடும்பத்துல இருந்து சபைக்குள் நடந்துகிற நடத்தைகள் ஊழியம் தொடர்பான விஷயத்திற்கு நீங்க உதாரணமா
சொல்ல வரேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சபையில வந்து சில வேலைகள் இருக்கும், பெற்றோர்கள் நம்ம உற்சாகமா அந்த வேலைகளை செய்யும் போது பிள்ளைகளும் அந்த வேலைகளை என்ன பண்ணுவாங்க, உற்சாகமா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு 3 வயசு குழந்தைக்கு முன்னாடி நீங்க நம்ம சேர் எடுத்து போட்டோம்னா அந்த குழந்தை எழுத்துட்டோம் சேர் போடும். இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். அப்ப நம்ம அமைதியா ஓரமா ஒதுக்கி நின்றுட்டு இருந்தோம்னா அந்த குழந்தையும் அதே மாதிரிதான் இருந்திருக்கும். யாராவது வராங்க, அவங்க கிட்ட வணக்கம் சொல்லி நம்ம கை கொடுத்து ஒரு சந்தோஷமா பேசும்போது அந்த குழந்தைங்களும் நம்மளோட இணக்கமாக ஆரம்பிச்சிடும். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் வந்து சபையில காணப்படாத சில ஊழியங்கள். இது கவனம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நிறைய பேர் இது என்ன பண்றதுன்னா கவனம் கொடுக்கறதே கிடையாது. அப்ப அவங்களுக்கு சுயாதீனம் இருக்குதுதான், அவங்க வந்து அமைதியா இருந்துக்கலாம், அவங்க நினைச்சப்ப வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இது கிறிஸ்துவுக்குள்ளான சுயாதீனம். இவங்க இஷ்டத்துக்கு செயல்படுத்துறதுக்காக என்ன பண்ணலன்னா இந்த சுயாதீனத்தை கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா மற்றவருடைய சுயாதீனத்தை நசுக்கிடுறதுக்கோ அல்லது மற்றவருடைய அச்சுறுத்துவதற்கோ சபையில் மூப்பர்களை நியமிக்கல. இதுவும் ஒரு வகையில் என்ன பண்ணா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில சகோதர சகோதரிகளை என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகள் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க.
அதாவது ஜனதையினுடைய ஊழியர்களா இருக்கிறவங்க சகோதர சகோதரிகள் அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க,
பண்ணுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சகோதரி சொல்றாரு, இது புது சிஷியின் ஒழுங்குமுறையில 415 பேஜ்ல வந்து சொல்றாரு, அந்த நபர் குழந்தை போன்று நடத்தப்படக்கூடாது என்பதை அந்நபர் கடிந்து கொள்ளப்படவோ தாக்கி பேசவோ அல்லது இவைகள் அனைத்துமே தவறு அப்படின்றத புரிஞ்சுக்கணும்ன்ற. அப்போ ஊழியர்களா இருக்கக்கூடியவர்கள் இந்த அளவுக்கு இருக்கணும், சபையினுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் கவனம் இருக்கணும். அதே மாதிரி அந்த ஊழியத்தின் வாய்ப்பை பெற்று வரக்கூடியவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம மத்தியில காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. இது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா சபையினுடைய விஷயங்களும் ஊழியங்கள்லையும் கவனம் அதிகமா தேவைப்படக்கூடியதா இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு தகப்பன் தாய் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. தகப்பன் வந்துட்டார், பிரேயர் ஆரம்பிச்சிருச்சு, இவர் உட்கார்ந்து தூங்க ஆரம்பிச்சாருன்னா பிள்ளை என்ன பண்ணுவான்? இவர் நல்லா உற்சாகமா கவனிச்சுட்டு இருந்தாதான் குழந்தை என்ன பண்ணும், ஓ இப்படித்தான் நோட்ஸ் எடுக்கணும், இப்படித்தான் நம்ம பதில் சொல்லணும், இப்படித்தான் வளரணும்னு இருக்கும். இவர் தூங்க ஆரம்பிச்சாருன்னா அவர் என்ன பண்ணுவார்? அடுத்து
அவரு தூங்கிடுவார்.
கண்டிப்பா இதான் நடக்கும். அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. உற்சாகமா வர்றதுக்கு வந்து முயற்சி எடுக்கணும் சபைக்கு. இது எல்லாமே வந்து சபையினுடைய ஊழியங்கள்ல இருக்கு. நன்றி.
பரவாயில்ல, ரொம்ப பிராக்டிக்கல் விஷயம் சொல்லியிருக்கீங்க, நல்லது, கண்டிப்பா அது பயனுள்ளதா இருக்கும் நம்ம நம்புறோம். இமானுவேல் ஜேக்கப் பிரதர், கொஞ்சம் சுருக்கமாக நம்ம கடந்து போகலாம். சபை ஊழியங்கள்ல இருவர் பகிர்ந்து கொண்டது போக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க.
நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்றதுல ரெண்டு பாகம் இருக்குது. ஒன்னு வந்து எக்லீசியா, இன்னொன்னு வந்து ஊழியங்கள் அப்படின்னு ரெண்டு பாகம் இருக்குது. இப்ப எக்லீசியால ஒரு எக்லீசியால ஒருவர் அங்கத்தினராக ஒருத்தர் ஜாயின் பண்றார் அப்படின்னாலே அவருடைய சுயாதீனத்தை அவர் விட்டு கொடுத்துட்டு தான் ஃபர்ஸ்ட் உள்ள வர்றாரு. அவருடைய உலக வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி வாழ்க்கை அவர் எப்படிப்பட்டவர் வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா உள்ள ஒருத்தர் வருகின்ற பொழுது அவருடைய சுயாதீனத்தை விட்டுக்கொடுத்து கிறிஸ்துவின் அல்லது இந்த அன்பின் பிரமாணத்தை சுமந்தவராக இப்போ ஒருத்தர் உள்ளவர்.
ஏதேனும் ஆதாரங்கள் சொல்ல முடியுமா? நீங்க சொல்ற கருத்துக்கு சபைக்குள்ள ஒருத்தர் வரார்னா சுயாதீனத்தை விட்டு கொடுத்துதான் சபைக்குள்ள வரார் அப்படின்றதற்கு ஏதாவது
உதாரணம்? ஒருவேளை உதாரணம் சொல்றாங்க, நம்ம உலகத்துல நம்ம யாரா வேணாலும் இருக்கலாம், நம்முடைய அலுவலகத்துல வேலை செய்யற இடத்துல நம்ம எப்படிப்பட்டவரை வேணா கூட இருக்கலாம், ஆனா எக்லீசியான்ற ஐக்கியத்துக்குள்ளார வருகின்ற பொழுது நம்ம எல்லாருமே சகோதரன் சகோதரிகள் தான். இங்க வந்து கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லைன்ற மாதிரி நான் பெரியாள் நீ பெரியாள் அப்படின்றதான ஒரு இது இல்லாம நம்ம எல்லாருமே சகோதரன் சகோதரி அப்படின்றதான அந்த ஒரு பரஸ்பரத்துக்குள்ளாரதான் நம்ம இங்க வந்து இணையறோம். அப்படி உள்ள வந்து இணைந்ததுக்கு அப்புறமா நம்முடைய சுயாதீனத்தை பயன்படுத்துகின்ற பொழுது ஒருவேளை ஒரு எக்லீசியால ஒரு டிஸ்கஷன் போகுது, ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு விவாதம் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கின்ற பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாய் நடந்து கொள்ளணும் அப்படின்னாக்க, இந்த இடத்துல வந்து என்னுடைய தனிப்பட்டதான நான் இப்படிப்பட்டவன், என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், என்னுடைய தனிப்பட்ட வெறுப்பு அப்படின்றது இல்லாம பொதுவாக என்ன மாதிரியான காரியங்கள் பகிரப்படுது அதுல கொள்கைகளை விட்டு கொடுக்காத படிக்கு பிரின்சிபல்ஸ்ல இருந்து டீவியேட் ஆகாம அந்த கொள்கை அடிப்படை கொள்கையிலிருந்து மாறாம நம்முடைய தனிப்பட்ட உரிமைகளை விட்டு கொடுப்பதற்கு ஒருவர் ஆயத்தமாக இருக்கணும். உதாரணம் கலாத்தியர்ல நம்ம கவனிக்கிறோம், கலாத்தியர் 2 வசனம் வாசிக்க வேண்டாம், கலாத்தியர் 2:5-11 இந்த வசனங்களை பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் பேதுருடைய நடவடிக்கையை பவுல் கண்டிக்கிறத நம்ம அங்க பார்க்கணும். சோ இதெல்லாம் நமக்கு உதாரணம். சோ அந்த அடிப்படை கொள்கையை மட்டும் நீங்க விட்டுறக்கூடாது, அந்த பவுண்டேஷன்ஸ விட்டுறாம உங்களுடைய தனிப்பட்டதான விருப்பங்களை நீங்க என்ன செய்யலாம், எக்லீஷால நீங்க விட்டு கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம அங்க பார்க்கலாம். அது மாத்திரம் இல்ல, நம்ம டிஸ்கஷனை பத்தி பேசணும். ஒருவேளை சிலர் காரியங்கள் பகிர்ந்து கொள்றாங்க அப்படின்னாக்க, பகிர்ந்து இல்ல இல்ல உங்களை உங்களாலாம் முடியாது, நீங்களாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவர்களை அடக்கி ஆளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ரீப்ரின்ஸ் 5501 அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஒரு ரிசல்ட் இன் அன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சகோதரர் பயன்படுத்துறாங்க. ஒருவேளை அடுத்தவர்களை அடக்கி ஆளக்கூடியவர்களாக நம்ம இருக்கின்ற பொழுது அது சபையில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய வெடிப்பையும் பிளவையும் ஏற்படுத்தக்கூடியதாக அது அங்கே இருக்கும். ஆகவே அந்த மாதிரியான சூழல்கள் ஏற்படுத்தக்கூடாது. டு நாட் ஷட் இட் ஆஃப், அதை அப்படியே அடக்கி வச்சிடாதீங்க அப்படின்னு சகோதரர் ஆலோசனை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ எக்லீசியா எக்லீசியா கேதரிங் டிஸ்கஷன் வருகின்ற பொழுது நம்முடைய சொந்த விருப்பத்தை முன்னிறுத்தாம எல்லாத்துக்கும் எல்லாருடைய கருத்துக்களுக்கும் நம்ம முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது ஒன்று. ரெண்டாவது ஊழியங்கள் அப்படின்னு நம்ம வருகின்ற பொழுது நமக்கு என்ன தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த தாளந்துகளுக்கேற்ற ஊழியங்கள் நம்ம செய்தாலே நம்ம அங்க போறோம். நம்ம பெற்றிராத தாளந்துகளுக்காக நம்ம போராடுவது, பெற்றிராத காரியங்களுக்காக நம்ம போட்டு பிரயாசம் எடுக்கிறதுல கர்த்தர் பிரியப்படுகிறது இல்ல. நம்ம பதில் கொடுக்கக்கூடியதும், அதாவது நம்ம கணக்கு ஒப்புவிக்கக்கூடியதும், நம்மள்ட்ட என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு தான் நம்ம கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால நம்முடைய
சுயாதீன பெற்றிராத தாளந்து, பெற்றிராத தாளந்து இதை ஒருத்தரால ஏதாவது செயல்படுத்த வாய்ப்பு இருக்கா?
உதாரணத்துக்கு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாக்க, பாடம் எடுக்கிறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா என் பாடம் எடுப்பதற்கான தாளந்துகள் எனக்கு இல்லை. சோ நான் பாடம் எடுக்கிறதுக்கான தாளந்துகள் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, பாடம் எடுக்கிறதுக்காக என்னை போட்டு நான் போட்டு பிரயாசங்கள், ஆனா எனக்கு வேற தாளந்துகள் இருக்கலாம். அந்த தாளந்துகளை நான் சரிவர நான் செயல்படுத்தினாலே அது கர்த்தருக்கு, கர்த்தருடைய பார்வையில் அது அங்கீகாரம் பெறக்கூடியதாக இருக்கும்.
இல்ல, ஏன்னா பொதுவா நம்ம ஐக்கியத்தை பொறுத்தளவு, பொதுவா அந்த கடைசி கால சபையை பொறுத்தளவு ஊழிய வாய்ப்புகள் என்பது பரவல் பரவலான விஷயங்கள். ஒருத்தரால ஒரு விஷயத்த முடியலைன்னா அது நிச்சயமா அது அவருக்கு சாத்தியப்படாது. சில முயற்சிகள் எடுத்து பார்த்துட்டு அது அவங்களே விட்டுடுவாங்க இல்லைங்களா? அப்படி பெற்றுக்கூடாத ஒரு தாளத்தை ஒருத்தர் நீண்ட நாள் அதுக்குள்ள பிரயாசப்பட்டே கடந்து போவதற்கு சாத்தியம் இல்லாதது போல தானே தெரியுது நம்ம ஐக்கியங்களுக்கு.
ஓகே, ஸோ இதுக்கு தான் அந்த ரீப்ரின்ஸ் 55:01, 55:02 அப்படின்னு தொடர்ச்சியான பக்கங்களை சவரம் சொல்லும்போது, இந்த மாதிரி பெற்றிருக்கிற தாளந்துகளுக்காக நீங்க பிரயாசப்படுவதனால நீங்க பெற்றிருக்கிற தாளந்துகளே நீங்க ஃபர்ஸ்ட் செயல்படுத்தாம விட்டுறீங்க. அப்ப அது வந்து உங்களுடைய சொந்த ரட்சிப்புக்கும் சொந்த வாழ்க்கைக்கும் அது பெரிய ஒரு டிராபேக்காவே அங்க மாறிவிடும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எச்சரிப்பை சவர் அந்த இடத்துல பதிவு பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஊழியங்கள்ல நம்ம பெற்றிருக்கிற என்ன தாளந்துகளோ அந்த தாளந்துகளை பயன்படுத்தக்கூடியவர்களாகவே நம்ம அங்க காணப்படணும் அப்படின்னு.
ஓகே சகோதரர்களே, ஆக்சுவலி நம்ம எடுத்திருக்கிற தலைப்புக்கு ஏற்றபடியே இனி கொஞ்சம் நம்ம நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். என்னன்னா, இன்னும் ரெண்டு கேள்வி இருக்கு, நேரமும் முடிஞ்சிருச்சு, விஷயங்கள் எல்லாம் நிறைய பேசுறதுக்கு நமக்கு சுயாதீனம் இருக்கு, ஆனாலும் சுயாதீனத்தை விட்டு கொடுக்கணும்னு பார்த்துருக்கோம். நாலாவது கேள்வி வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் மாதிரி. ஓகே, சுயாதீனத்தை நாம் தவறாக பயன்படுத்தினால் நமக்கு வரும் நஷ்டங்கள் என்ன? பாருங்க, நஷ்டங்கள் என்ன என்று சொல்லிட்டா ஒரு 2 lines உங்களோட பதில் இருக்கணும். ஏன்னா 5வது கேள்வி கொஞ்சம் நம்ம டீடைல் பண்ணி பார்க்கலாம். அதனால 4வது கேள்விய ஒரு தலைப்பு மாதிரி சொல்லிட்டா, இல்ல 2 வரிகளுக்குள்ள சொல்லிட்டா சகோதரனுடைய பிரசன்டேஷன், உங்களுடைய பகிர்வு எவ்வாறு இருக்கும்? இமானுவேல் ஜேக்கப் பிரஜர், ஏதேனும் 1 or 2 நீங்க குறிப்பிட முடியுமா 4வது கேள்விக்கான பதில்?
சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்துறது, அப்படி பயன்படுத்தினால் அது பாவம்.
நம்பர் 1 வந்து அது பாவம்னு சொல்றீங்க.
ஆமா,
ஏதேனும் ரெஃபரன்ஸ் சொல்லுவீங்களா?
இது ரீப்ரின்ஸ் 37:28,
ரீப்ரின்ஸ் 37:28 ரெஃபரன்ஸ். சுயாதீனத்தை தவறா பயன்படுத்தினா பாவம்.
ஏன் அப்படின்னாக்க, நம்முடைய சுயாதீனத்தை தவறா பயன்படுத்துறது நிமித்தமாக யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்க ஒருத்தர் பாதிக்கப்படுறாருனாக்கா அடுத்தவர் பாதிக்கப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னாக்க தேவனுடைய பார்வையில அது அநீதி.
இரண்டாவது
விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த சுயாதீனம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனா அதே நேரத்துல இந்த சுயாதீனம் லிபர்டி இஸ் அட்வர்சரிஸ் பைட், நம்முடைய எதிராளியினுடைய ஒரு கண்ணியாகவே இந்த சுயாதீனம் இருக்குது. ஏன்னா அதை வச்சு விலத்தள்ளுவார்,
ஒரு வலை போட்டு நம்மளை கீழே சாக்கிறோம்.
இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஒருவேளை ஆதாம், ஏவால், அது லூசிஃபரா இருக்கிறோம், பேதுரு, பவுல், இவங்க எல்லாருமே பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு வகையான வீழ்ச்சிக்குள்ளார் அவங்க போயிருக்கிறாங்க.
நன்றி பிதர். பாவம் மற்றும் கண்ணி அல்லது வலை, ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பா எல்லோருக்குமே புரிதலை கொடுத்துருக்கோம். ரகுநாதன் பிரதர், இதே போல சுருக்கமாக உங்க தரப்பு கருத்து. முதல்ல தலைப்பாசம்,
சுயாதீனத்தை நாம் தவறாக பயன்படுத்தினால் அப்படின்னு கூடிய வகையில நீங்க வந்து கேட்டிருக்கீங்க இல்லைங்களா?
நஷ்டம் என்ன?
நஷ்டம் இப்போ 6வது ஸ்லைடு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாத்தீங்கன்னா சுயாதீனம் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்த தேவன் வந்து நம்ம கொடுத்துருக்கிறாரு, அதை நம்ம தவறா பயன்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது சபையில சபையில ஆவிக்குரிய சபையில ஒரு அங்கம் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம வந்து இழந்துருவோம்.
சபையில அங்கம் என்கிற ஸ்லாக்கியத்தை இழந்துருவோம்னு சொல்றீங்க?
இழந்துருவோம்.
இந்த சபை என்பது இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு எக்லீசியா இருக்கு, அந்த எக்லீசியாவா இருக்கிற அங்கத்தை இழக்கிறதா இல்ல
சபை?
ஓ, அதாவது 144,000 பேர் என்கிற எண்ணிக்கையில நம்ம ஒரு அங்கமா எழுதப்பட்டோம், ஆனா அதை போய் அடைய முடியாது.
ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 6வது ஸ்லைட் மட்டும் போட்டிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமா படிச்சிருங்க சகோதரி. டைப் ஆயிட்டு,
நம்முடைய சுயாதீனத்திற்காக நாம் மிகவும் போராடுகிறவர்களாய் இருந்து
இதனால் கிறிஸ்து மறுத்துள்ளதான ஏதோ ஒரு சகோதரனை நாம் பச்சித்து போடுவோமே ஆனால் என்னவாகும்? ஒருவரை காயப்படுத்துவதனால் நம்முடைய சொந்த ஆவிக்குரிய ஜீவிகளை விசமாக்கி போட்டு நாமும் பரிசிக்கப்பட்டு போகும் அளவிற்கு கர்த்தர் நம்மை அழைத்துள்ளதும் ஓட்டத்தினை நாம் ஓடுவதற்குமான கிருபியான காரியங்கள் தொடர்புடைய விஷயங்களில் இழப்புக்கு உள்ளாகும் அளவிற்கு சண்டையின் ஆவி நம்மிடத்தில் கிரியை பண்ணுமானால் என்னவாகும்?
இது போதுமா இருக்கும் நினைக்கிறேன்.
சகோதரர் ஸ்டீபன், உங்களுக்கான வாய்ப்பு. சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தினால் வரும் நஷ்டங்கள்.
புல்லட் பாயிண்ட் சார் நம்ம கொடுத்துடுறோம். சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தும் போது மன அழுத்தம் அது ஒரு நமக்குள்ள ஒரு பெரிய நஷ்டமாக இருக்கும். அதே சமயம் ஒரு
ரெண்டு பேர் பகிர்ந்து கொண்டதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு நிக்குது. பாவம் நம்மளை கீழே தள்ளுவதற்கான வலை அல்லது தண்ணி. இங்க பிடிதர பெரிய ஆசீர்வாதம் சபையாக கூடிய அந்த நோக்கமே இழக்கிறோம் சொல்றாரு. நீங்க சொல்லும் போது மன அழுத்தம்னு சொல்றீங்க, எப்படி கனெக்ட் பண்றீங்க?
இது இந்த ஒரு சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தும் போது அதை குறித்து தொடர் சிந்தை நமக்குள்ள காணும். ஒரு விஷயத்தை நாம சுயாதீனத்தை தவறா பயன்படுத்திட்டோம், நம்மளுடைய சுயத்தின் நிமித்தம் அதை தவறா பயன்படுத்திட்டோம் அப்படிங்கிற போது அது நமக்குள்ளாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கும், ஒரு சோர்வு அல்லது ஒரு சமாதானமற்ற ஒரு நிலை.
அதாவது தான் இஷ்டத்துக்கு ஒருத்தர் வாழும் போது அந்த வாழ்க்கை கடந்து போக அது அவருக்கு சமாதானமாக ஆசீர்வாதமாக அமையாது. மன அழுத்தத்துக்குள்ளையும் சோர்வுக்குள்ளையும் சில அவிசுவாச தன்மைக்குள்ளையும் ஒரு குழப்பமான மனநிலைமைக்குள்ளையும் அவர் போவார். அப்ப இதுக்கெல்லாம் ஆரம்பம் எது? அருமையாய் கிடைத்திட்ட சுயாதீனத்தை இஷ்டத்துக்கு பயன்படுத்தினது ஒரு முக்கிய காரணம் சொல்ல வரீங்க. சகோதரர்களே, நாம் ஐந்தாம் கேள்வி நோக்கி கடந்து போகலாம்.
கூடுதலா சில கருத்துக்கள் மாத்திரம்
குறிப்பிட்டு
நாலாவது கேள்விக்கு இன்னும் வேறு சில நஷ்டங்கள் சில புல்லட் பாயிண்ட்ஸ் மாத்திரம் நம்ம குறிப்பிடுறோம். அதாவது ஒரே காரியங்களை குறித்து தொடர்ந்து நம்ம சிந்தித்து அது அடுத்தடுத்த பாவங்களுக்கு நேராக நம்மை வழிநடத்தும், தீவிர பாவங்களுக்கு நேராக நம்மை வழிநடத்தும் சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தும் போது.
அதாவது ஒரு இருமனம் ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியாது, பல பாவங்கள் பல தவறுகளை நோக்கி போக ஆரம்பிச்சுடுவாங்க.
தீவிரத்தன்மை அதிகரிக்கும் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு, பாவங்களினுடைய அடுத்தடுத்த தீவிர படிநிலைகளுக்குள்ள கடந்து போகக்கூடிய ஒரு நிலை அங்கே இருக்கும். அதே சமயம் ஒருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மறைத்த நிலைக்குள்ள போவதற்கும் இருளுக்குள்ள அவர் போவதற்கும் இந்த ஒரு சுயாதீனத்தை
தவறு. ரகுபதர் சொன்னார் அந்த பரம ஆசீர்வாதத்தை இழப்பாங்கன்னு. அப்ப ஆசீர்வாதத்தை இழந்தாலே அவங்க இருளுக்குள்ள போற மாதிரி. நன்றி புதர் உங்க முயற்சிக்கு.
இன்னொரு ஒரு பாயிண்ட், சகோதரர் குறிப்பிடுகிற ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம அப்படியே வாசிக்கிறோம் சார். சுயாதீனம் என்கிற சாக்கியத்தை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு அதை நிராகரிப்பவர்கள் அல்லது தவறாக பயன்படுத்துபவர்கள் இரண்டாம் மரணத்தை தேர்ந்தெடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். சோ இது இன்னும் சீரியஸான ஒரு விஷயமா சொல்றார். இவைகள் பெரிய நஷ்டமாக தவறாக பயன்படுத்தும்.
பாருங்க, இதுல ரொம்ப ஆச்சரியமான கருத்து தான். இந்த டிஸ்கஷன்ல பிகினிங்ல இருந்து லெவல் பை லெவல் வந்துட்டே இருக்கும். சுயாதீனத்தை இஷ்டத்துக்கு பயன்படுத்துறது தனி மனித வாழ்க்கையில எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை, சபை விஷயங்கள், அப்ப இதெல்லாம் சரியா நம்ம நிதானிக்க தவறினால் மிகப்பெரிய ஒரு அபாயகர முடிவுக்குள்ள நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை போயிடும் அப்படின்னு தெரிய வருது. போதுமானதுன்னு நாம் எடுத்துக்கிறோம். நன்றி. ஐந்தாவது கேள்வி நோக்கி நம்ம கடந்து போகலாம். நேரங்கள் முடிஞ்சிச்சு நமக்கு. கிறிஸ்து மூலம் நமக்கு கிடைக்கப்பெற்ற சுயாதீனத்தை சரியான வகையில் பயன்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யணும்? இது ஒரு பார்ட் க்வெஸ்சன் அஞ்சாவது கேள்வியில. அதே அஞ்சாவது கேள்வியில அடுத்த ஒரு பார்ட் இருக்கு. அவ்வாறு சரியாக பயன்படுத்தினால் கிடைக்கப்பெறும் ஆசீர்வாதங்கள் என்ன? ஏன்னா பொதுவா எந்த ஒரு செய்தியா இருக்கட்டும், எந்த ஒரு தலைப்பா இருக்கட்டும், அதை நம்ம தியானம் பண்ணும்போது ஒரு பயம் கொடுத்துற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆங்கிள் வந்து நம்ம அதை க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபிஃப்த் க்வெஸ்சன் ஆசீர்வாதங்கள் பற்றி, நன்மைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. சரியா பயன்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், அப்படி சரியா பயன்படுத்தினா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ரகுநாதன்,
நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்த்துட்டு வரக்கூடிய விஷயங்கள் தான் சத்தியம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த கேட்டிருக்கோம். அது ஒழுங்குக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்கா நம்ம சுயாதீனத்தை பயன்படுத்த வேண்டியது. இப்படி சுயாதீனத்தை நம்ம நிச்சயமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு கிடைக்க பெறக்கூடிய ஆசீர்வாதம் அப்படின்னா அது விசேஷித்த அந்த பரம அழைப்புக்குரிய ஒரு கிரீடத்திலேயே நம்ம வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய விசேஷ வாய்ப்பு இருக்கு. அது உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயம் இருக்குது. இன்னும் அதை நெருக்கமா போய் சேரக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்கு.
சாரி புதா, நீங்க சொன்னதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு புரியல. நம்ம இந்த பாதையில ஒரு வளர்ச்சிக்குள்ள போவோம், ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமா நெருக்கத்துக்குள்ள போவோம், ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு. இது ஆசீர்வாதம் சரியா பயன்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்?
அதுதான் சொல்றேன், இந்த சத்தியம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வாங்கியிருக்கிறோம். அதுக்கு ஒழுங்குக்கு உட்பட்டவர்களா இருந்து,
ஒழுங்குக்கு
உட்பட்டவர்களா இருந்து நமக்கான சுயாதீனத்தை அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு புரிதலோட சரியா பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக கடந்து செல்லக்கூடியதார் போன்ற.
நன்றி புதர். இமானுவேல் ஜேக்கப் புதர், இதே ஐந்தாவது கேள்விக்கு உங்களுடைய பார்வை.
இந்த சுயாதீனம் இதை குறித்து அவரில் 1 Corinthians 10:32 நம்ம வசனம் பார்க்கிறோம். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. ஸோ இந்த சுயாதீனத்தை சுய பிரயோஜனத்துக்காக நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது எதனால அப்படின்ற ஒருவேளை அப்போஸ்தலன் ஏன் இதை பற்றி இப்படி எழுதுறாரு அப்படின்ட்டு சார் ரசல் ரீப்ரின்ஸ் 4478 அப்படின்ற பக்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா 4478 நம்ம சத்தியத்தை புரிஞ்சுக்கொள்றோம், சத்தியத்தை ஏற்றுக்கொள்றோம், சத்தியத்தினுடைய அறிவு நமக்கு கிடைக்குது. ஆனால் இந்த சத்திய அறிவு அதிகம் பெற்றிருந்தாலும் அநேக நேரத்தில் இந்த சத்திய சில நேரத்தில் என்ன ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்கா ஒரு கம்பேட்டிவ் ஸ்பிரிட், எதிர்த்து நிற்கக்கூடியதான ஒரு ஆவியை நமக்குள்ள ஏற்படுத்திடுது. ஏன்னா சத்தியம் புரியுது, ஆனால் அந்த சத்தியத்தை எப்படி நடைமுறைப்படுத்தணும்ன்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இப்படி நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு புரிந்து கொள்தல் நமக்கு வரணும்னா அது வந்து தெய்வீக ஆவியினால் மாத்திரமே தான் முடியும் அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த தெய்வீக ஆவி அல்லது இந்த டிவைன் ஸ்பிரிட் நமக்குள்ளார இல்லை அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும்ன்றது நம்ம தவறாக நம்ம அந்த சுயாதீனத்தை சுய பிரயோஜனத்துக்காக நம்ம செய்யக்கூடியவர்களாக நம்ம காணப்படுவோம்.
உங்களுடைய பகிர்வுல பிரதர் அவங்க சத்தியத்தின் ஒழுங்கு சொல்றார், நீங்க தெய்வீக ஆவி ஒருவேளை ஹோலி ஸ்பிரிட்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப நீங்க ஆசீர்வாதம் பத்தி சொல்ல போறீங்க, அதுக்கு முன்னாடி நம்மளோட விஷயம் சுயத்துக்கு பயன்படுத்துறதுன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க, சுயாதீனம் சுயம். இந்த ரெண்டு வார்த்தைகளும் ஒரே வார்த்தையா இல்ல வேறுபட்ட வார்த்தை?
ரெண்டும் வேற வேற. ஒருவேளை சுயம் அப்படின்றது செல்ஃபிஷ்காக, என்னுடைய சுயநலத்துக்காக, எனக்காக அப்படின்ட்டு பயன்படுத்துறது சுயம், அதுதான் அந்த செல்ஃபிஷ். பட் அந்த மாதிரி பயன்படுத்தாம
சுயாதீனம் என்பது வேறு, சுயம் அல்லது சுயநலம் என்பது வேறு.
கண்டிப்பா கண்டிப்பா.
ஆனா சுயாதீனத்தை ஒருத்தர் சுயத்துக்காக
பயன்படுத்தக்கூடாது,
தனக்கு லாபம் தனக்கு ஆதாயம் அதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படி பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு ஹோலி ஸ்பிரிட்டோட வழி நடத்துதல் தேவைன்னு சொல்றீங்க.
அப்படி ஆசீர்வாதம் அப்படி இருக்கிறவராக இருந்தால், அதாவது சுயநலத்துக்காக பயன்படுத்தாம நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்க, இது நமக்குள்ளார தேவன் எதிர்பார்க்கக்கூடியதான அந்த கிறிஸ்தவ குணலட்சணங்களை நமக்குள்ளார ஏற்படுத்தி லைக் கிரைஸ்ட் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு அந்த வாழ்க்கை பாதைக்குள்ளார நம்ம நடத்தக்கூடியதாக
ஆவியின் குணலட்சணங்கள்ல ஒரு வளர்ச்சி
வளர்ச்சி நமக்குள்ளது.
ஆமா பிரதர், வந்து இந்த ஓட்டத்துல நல்லா முன்னேறி போகலாம், ஒரு வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி முன்னேறி போகலாம் சொல்றாரு. நீங்க கேரக்டர் டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, நல்லது. ஸ்டீபன் பிரதர், உங்களுக்கான வாய்ப்பு, கேள்வியினுடைய கடைசி வாய்ப்பு, ஐந்தாவது கேள்விக்கு உங்க பார்வை.
ஐந்தாவது கேள்வி இரண்டு பாகங்கள். சுயாதீனத்தை சரியான வகையில் பயன்படுத்துவதற்கு
நேரடியா பதிலுக்கு வந்துருங்க பிளீஸ்,
என்ன செய்யணும்? சோ அது நம்ம ஏற்கனவே வாசித்த வசன பகுதி கலாத்தியர் 5:13 வாசிக்க வேண்டாம். மாம்சத்திற்கு ஏதுவாக அதை அனுசரிக்க கூடாது. சோ ஒன்று. அடுத்தது, நம்முடைய சுயாதீனத்தை அன்பின் பிரமாணத்திற்கு உட்பட்டு நம்ம பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும், ஒன்று. இரண்டு. மூன்றாவது, அந்த நீதியின் வரம்புகளுக்கு உட்பட்டு, சோ அது தெய்வீக நோக்கம், அதுதான் சுயாதீனத்தை.
மாம்சத்திற்கு உட்பட்டு பயன்படுத்தக்கூடாது,
கூடாது
அன்பின் பிரமாணத்துக்கு உட்பட்டு பயன்படுத்தணும், நீதியின் வரம்புகளுக்கு உட்பட்டு பயன்படுத்தணும். இப்படி எல்லாம் நம்ம சரிவர பயன்படுத்தினால் ஆசீர்வாதம் என்ன கிடைக்கும்?
ஆசீர்வாதம் என்று சொல்லி நம்ம அங்க பார்க்கும் போது Romans 8:20 நம்ம வாசிக்கிறோம்,
வசனங்கள் வாசிக்கலாம். Romans 8:20 இருந்து ஒருவேளை 21 கூட வாசிச்சிடலாம். Romans 8:20-21.
அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமனத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்படுத்துகிறவராலே, மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது.
ஓகே, சோ இது சுயாதீனம். இங்கே முழு மனுக்குலத்திலும் கிடைக்க பெறுகிற ஒரு மாபெரும் ஆசீர்வாதம், அது
தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான ஒரு சுயாதீனம் அப்படிங்கிற போது இந்த ஒரு புது சிருஷ்டிகள் இந்த ஒரு சுயாதீனத்தை முன்பு பார்த்தது போல ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாக அதை பயன்படுத்தும் போது அது கிடைக்க பெறுகிற ஒரு சுயாதீனம் அதனுடைய மகிமை என்பது ஒரு மகத்துவமுள்ள ஒரு ஆசீர்வாதமாக அது அமையும். அது மாத்திரமல்ல சகோதரர் ஓவர்லேண்ட் மந்திரில இன்னும் மற்ற ரீப்ரின்ஸ்ல குறிப்பிடும் போது நம்முடைய அன்பான மீட்பருடனும் பரலோக ராஜ்யத்துடனும் இணக்கம் உள்ளவர்களாக அது நம்மை மாற்றும் சுயாதீனத்தை சரியாக பயன்படுத்தும் போது. அதே சமயம் நம்ம அதில் மூலமாக கலிகூறுதல் நமக்குள்ள கண்டிப்பா தேவன் அங்கே கொடுக்கிறவராக இருப்பார். அநேக அடிமைத்தனங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக இருப்பார். இதெல்லாம் நமக்கு கிடைக்க பெறுகிற ஆசீர்வாதங்களாக நம்ம பட்டியலிடலாம்.
கண்டிப்பா பதன் நீங்க பயன்படுத்திட்ட வசனம் ரொம்ப இந்த பேனல் டிஸ்கஷனுக்கு ஒரு நிறைவான வசனமா நம்ம பார்க்க முடியுது. இந்த ஒரு சுயாதீனம் ஒரு மகிமையான ஒரு நிலைமைக்கு அது உயர்த்தப்படும் என்ற ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. என்னதான் இந்த பூமியில கிறிஸ்தவர்களா கிறிஸ்து மூலம் சுயாதீனம் பெற்றிருந்தாலும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு, இந்த உலகத்தினுடைய ஒரு அடிமைத்தனம் இருக்கு, சரீரத்தினுடைய போராட்டங்கள் இருக்கு, ஆனாலும் இவைகளுக்கு மத்தியில கிடைக்க பெற்றுக்கிற சுயாதீனத்தை நம்ம சரியா பயன்படுத்தும் போது மகிமையான ஒரு முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ள போய் ஆவியின் தன்மையில ஒரு சுயாதீனம் பெற்ற ஆசீர்வாதத்தை பெறலாம். இதே சுயாதீனத்தை இந்த பூமியில சின்ன சின்ன விஷயங்கள், அற்பமான விஷயங்கள், போட்டி பொறாமைகள், ஸ்தானங்கள், பதவிகள் இது போன்ற விஷயத்திற்காக தப்பா யூஸ் பண்ணோம்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். நன்றி. அப்ப இந்த ஐந்தாவது கேள்விக்கு சகோதரர்களுடைய பகிர்வுக்கு கடைசியா
சின்ன பாயிண்ட்.
ஆமா, ஆளுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்க எடுத்திருக்கிற வாய்ப்புல என்ன சொல்ல வரீங்க?
இப்போ நீங்க கேட்டிருந்தீங்க இல்லைங்களா கொஸ்டின், அதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சுயாதீனத்தை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு. இது சம்பந்தப்பட்ட காரியங்கள் வந்து சகோதரருடைய எழுத்துக்கள்ல புதுசிஷின் ஒழுங்குமுறை 388 பக்கத்துல சொல்லியிருக்கிறாரு. இதை மட்டும் நான் படிச்சு காட்டிறேன், டைம் ஆயிட்டு இருக்குது. என்ன சொல்ல வர அப்படின்னா, தெய்வீக ஏற்பாடுகள் என்பது முழுக்க ஒழுங்கு உடையதாகவும் முழுக்க சுயாதீனம் உடையதாகவும் காணப்படுது அப்படின்ற. அதே போல இதனை சரியா புரிந்து கொள்ளும் போது ஒழுங்கின் மூலமாக சுயாதீனமானது சிறந்த விதத்தில் பாதுகாக்கப்பட முடியும் அப்படின்ற. அப்ப தனிப்பட்ட சுயாதீனம் குறித்து நியாயமான அடையாளங்களை கண்டு கொள்வதில் காரணமாக இந்த ஒழுங்கை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்ற. அப்ப இந்த சுயாதீனம் அப்படின்ன கூடிய ஒரு விஷயம் அந்த ஒழுங்கோட உட்பட்ட காரியங்களா தான் எங்க நம்ம பார்க்க.
இது கண்டிப்பா இது நீங்க போன முறை வாய்ப்புலயும் சொன்னீங்க, இப்ப வித் ரெஃபரன்ஸோட சொல்றீங்க, ஆதாரத்தோட சொல்றீங்க. தெய்வீக ஒழுங்குக்கு உட்பட்டு சுயாதீனத்தை பயன்படுத்தும் போது நிச்சயமா அது ஆசீர்வாதமா நமக்கு இருக்கும், மேலான நன்மைக்குள்ள கொண்டு போகும்னு சொல்றீங்க. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
இல்ல, அது சம்பந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் தான்.
நன்றி சகோதரர்கள். உங்க இருவருக்கு மத்தியில பொதுவான வாய்ப்பு ஓவரால் இந்த ஒரு பேனல் டிஸ்கஷன் பற்றி இல்ல இந்த 5th க்வெஸ்சன்ஸ் பத்தியோ ஏதேனும் தகவல்கள் பகிர விரும்புறீங்களா? இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது இதை நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லணும். சுருக்கமாக
ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் நம்ம சொல்லி கன்க்ளூட் பண்றோம். ரீப்ரின்ஸ் 2:1-20 லிபர்டி இஸ் ஆல்சோ எ ட்ரையல். சுயாதீனம் அது நமக்கான பரீட்சை. இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரூவிங் அவர் லவ் டு காட். தேவன் மீது நம்ம எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறோம் அப்படின்றதை நம்ம நிரூபித்து காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக அது காணப்படுகிறது.
அந்த சுயாதீனம் என்பது பர்சனல் லைஃப், ஃபேமிலி, எக்லீசியா, மினிஸ்ட்ரி எல்லா விஷயத்துக்கும் உள்ளடம்.
கண்டிப்பா
எல்லா இடங்களும் இது நமக்கு ஒரு ட்ரையல். நம்ம எப்படி பயன்படுத்துறோம், எப்படி அதுல மிஸ் ஆகிறோம்ன்றதற்கான ஒரு பரீட்சை. நல்ல வார்த்தைகள். ஸ்டீபன் பதில் கருத்துக்கள் இருந்தது. ஓகே சகோதரர்கள் மூவருக்கும் அனைவர் சார்ந்த நன்றிகளை தெரிவிப்படுத்துகிறோம். மிக சிறப்பான வகையில சத்தியத்தின் காரியங்களை பகிர்ந்து கொண்டதற்கு. அதே நேரத்தில் அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த பேனல் டிஸ்கஷன் நீங்க கவனித்திருக்கிறீங்க. கிறிஸ்தவ சுயாதீனம் என்கிற தலைப்புல ஒரு 5 கேள்விகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஒரு கலந்த ஆய்வு நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது. நிச்சயம் இங்க என்னன்னா பேசிட்டோம், இந்த ஒரு பேனல் டிஸ்கஷன் பற்றி கருத்துக்கள் என்னன்னா பேசிக்கொண்டோம். இது மட்டும்தான், இதற்கு மேல இந்த சுயாதீனம் குறித்த எந்த ஒரு பார்வை இல்ல, தகவல்கள் இல்ல, பாயிண்ட்ஸ் இல்ல அப்படின்னு கிடையாது. கொடுக்கப்பட்ட இந்த நேரத்துக்குள்ளாக ஓரளா ஒவ்வொரு காரியங்கள் பற்றி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ இந்த முயற்சி சகோதரர்கள் எடுத்திருக்கிறாங்க. இன்னும் அதிக பிரயாசங்கள், அதிக விளக்கங்கள் அவங்க கைவசம் காணப்படுது. ஆனாலும் அது இந்த இடத்துல நமக்கு நேரங்கள் ஏற்புடையதா அமையாது. ஆனப்படியினால் கவனித்துட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இன்னும் இந்த கோணங்கள் பத்தி பேசியிருந்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி ஆதாரங்கள், இந்த மாதிரி வசனங்கள் குறிப்பிட்டிருந்தா நல்லா இருக்குமே, நிச்சயமா எண்ணங்கள் வரும். அந்த மாதிரி குறிப்புகளும் சகோதரர்கள் வச்சிருக்கிறாங்க, ஆனா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒவ்வொன்றிற்கும் சின்ன சின்ன சிறு சிறு ஆதாரங்களை மாத்திரமே பகிர்ந்து கொடுத்திருக்கிறாங்க. கவனித்திருக்கிறோம் தேவனோட சத்தியத்தின் ஆதாரங்கள் மூலம் இந்த தலைப்பு பற்றி கர்த்தருக்குள் தேவனுக்குள் நம்ம விசுவாசிக்கலாம். பேசியிருக்கக்கூடிய இதுல பங்கெடுத்திருக்கக்கூடிய எங்களுக்கும் சரி, அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் சரி, இல்ல இணையதளத்தின் மூலம் இவைகளை கவனித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, நம்மளுடைய ஆவிக்குரிய ஓட்டம் இந்த ஒரு ரட்சிப்பு என்பது சுயாதீன பிரமாணத்துக்கு உட்பட்டது. இந்த ஓட்டத்துல நம்ம ஜெயிக்கிறது வளர்றது என்பது நம்மளோட சுயாதீனங்களை நம்ம எப்படி பயன்படுத்துறோம். தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஒருவேளை சபை ஊழியங்கள் எப்படினாலும் இருக்கலாம், ஆனாலும் எப்படி இருந்தா நம்ம ரட்சிப்புக்கு அது ஆசீர்வாதமாக அமையும், நம்முடைய குணலட்சண வளர்ச்சிக்கு எப்படி அது பிரயோஜனமா அமையும், அதை புரிந்து நாம் பயன்படுத்த வேண்டியது நம் எல்லார் மேலையும் இருக்கக்கூடிய பொறுப்பு. தேவன் தாமே இந்த வார்த்தைகளையும் இந்த முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு பங்கெடுத்துட்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென்.